ஆராதனை நாயகன் நீங்கதா, ஆராதனை வேந்தனும் நீங்கதா, இயேசுவே ஆராதனை நாயகன் நீங்கதா, ஆராதனை வேந்தனும் நீங்கதா. முடியும் வரை இயேசுவே உம்மை தொழுதிருப்போம், ஆயுள் முடியும் வரை இயேசுவே உம்மை தொழுதிருப்போம், ஆராதனை நாயகன் ஆராதனை வேந்தனும் நீங்கதா, நீங்கதான் ஐயா ஆராதனை கூறியவர், நீங்கதான் நீங்கதான், உங்கள் ஒருவருக்கு தான், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே சபையாய் 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 உமக்கு ஆராதனை செய்யுது, சபையாய் உமை தொழுகிறோம் ஐயா, உமை மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு மகிமை 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 ஐயா. தேவகுமாரனே இயேசுவே, இயேசுவே தேவகுமாரனே, நீதான் ஐயா, நீதான் ஐயா, நீதான் நீதான். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற தேவரீர், நீர் பரிசுத்தர் 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 ஐயா. பரலோக தேவனே, எங்கள் பரம தகப்பனே, எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே ரட்சகரே, பணிந்து குனிந்து உம்மை தொடுகிறோம், உம்முடைய நாமத்துக்குரிய மகிமையும் கனத்தை நாங்கள் செலுத்துகிறோம் ஐயா. எங்கள் கண்மலையே, நீர் எங்களை காண்கிற தேவனப்பா, நீர் எங்களை கேட்கிற தேவனப்பா, நீர் எங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவனப்பா, உமக்கு கனத்தை மகிமை நாங்கள் செலுத்துகிறோம், பணிகிறோம் ஐயா, உம்மை தொடுகிறோம். பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. இப்படியே உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்தேன், உம்முடைய வல்லமையும் மகிமையும் என் கண்கள் கண்டதம். சீவனை பார்க்கலும் உம்முடைய கிருபை நல்லது, இடத்தையும் கொழுப்பை உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த கழிப்புள்ள உதடுகளால் உம்மை போட்டு மாண்டவர், உம்மை போட்டு உம்மை போட்டு நேர்விட்டுவிட்ட உதடுகள் உம்மை துதிக்கும். நாங்கள் எக்காலத்திலும் ஸ்தோத்திரம் துதிக்கும் துதி என்றாலும் எங்கள் வாயிலே எங்களை வாழ வைத்தவரே, எங்களை வாழ வைக்க இந்த பூமிக்கு இறங்கி வந்த தேவக்குமார், எங்கள் வாழ்நாளெல்லாம் உம்மோடு வாழ்ந்து உம்மை மகிமைப்படுத்தும், உம்மை பிரியப்படுத்தும், எங்களுக்கு பலம் தாருங்க, எங்களை இழுத்துக்கொள்ளுங்க, ஓடி உண்டு தேவக்குமாரா இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு போதிக்கிற கர்த்தருடைய அவ்வியானவரே, வேதத்தில் இருக்கிற ரகசியங்கள் எல்லாம் எங்களுக்கு வெளிப்படுத்துகிற பரிசுத்த அவ்வியானவரே, பரிசுத்த வேத எழுத்துக்களை எங்கள் இருதயங்களில் வெறும்பழு தானிகள் போல பதியப்படுகிற பரிசுத்த ஆவியாகிய தேவன் விட்டு கொடுக்கிறோம் ஐயா. சிந்தைகளை ஆட்களும் தேவ வசனம் எங்கள் வாழ்விலே வல்லமையாய் கரிய செய்ய இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே ஆமே ஆமென். கர்த்தருடைய வசனத்துக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். சீக்கிரமாய் என்னோட கூட திரும்பிக் கொள்ளுங்கள். கலாத்தியர்களுடைய நிறுவம் கமிட் மீ ப்ளீஸ்.
கலாத்தியருக்கு எழுத டர்பம் 5வது அதிகாரம் அதில் 15, 16, 17.
நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாதிருப்பீர்கள்.
மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும்
ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது.
பாருங்கள், மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது.
நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவர்களை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக
இருக்கிறது. மாம்சம் ஆவி, ஆவி மாம்சம் ரெண்டும் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கு, ஒன்றோடு ஒன்று போராடுகிறது. கடந்த வாரம் பாவத்தையும் மனம் திரும்புதலை குறித்து பார்த்தோம். இந்த வாரம் பாவத்தின் விளைவுகளும் விடுதலையும் என்கிற தலைப்பில் சில காரியங்களை அல்லது சத்தியங்களை உங்களோடு பேசலாம் அப்படி சொல்லி ஆடவர்களை உறவினேன். நம்ம எல்லாருக்கும் இருக்கிற பிரதான பெரிய பிரச்சனை என்றால் பாவம்தான். உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு பாவத்தோட போராட்டம் இல்லை. ஆனால் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் பாவத்தோடு போராட்டம். உலகத்திலே பலவிதமான போராட்டங்களை குறித்து நாம் பார்க்கிறோம், கேள்விப்படுகிறோம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு இருக்கிற போராட்டமோ வித்தியாசமாக இருக்கிறது. அது என்னவென்றால் நமக்கு உள்ளே நடக்கிற போராட்டம் அல்லது யுத்தம். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்விலும் இந்த போராட்டம் இருக்கத்தான் செய்யும், இருக்கவே இருந்ததுதான். ஆவிக்கும் மாம்சத்துக்கும் விரோதமான போராட்டம் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருடைய வாழ்விலும் இருந்தே ஆகும். இந்த போராட்டம் நம்முடைய வாழ்விலே இல்லை என்று சொல்லுவோமாக இருந்தால் நான் சொல்லுவேன், நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். சோ, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளும் ஆவிக்கும் மாம்சத்துக்கும் விரோதமான ஒரு போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும். சொல்ல போனால் ஒவ்வொரு நாளும் நாம் இந்த போராட்டத்துக்குள்ளேதான் கடந்து செல்கிறோம். சோ, நமக்குள்ளே ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அது என்ன போராட்டம் என்றால் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாக போராடுகிறது. என்ன யதார்த்தமாக பார்க்க போனால், நம்முடைய ஆவி நாம் மனம் திரும்பி கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரனாக இரட்சகராக நம்முடைய இருதயத்திலே நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்படுகிறது. மரித்து போய் கிடந்த ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டு உன்னதமான தேவனோடு உறவாட, சஞ்சரிக்க, தொடர்பு கொள்ள, ஐக்கியத்தை ஏற்படுத்த அது ஆரம்பிக்கிறது. ஒரு மனுஷன் பாவத்துக்கு மனம் திரும்பி தேவனுடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவ இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் அவன் பாவத்திலே மரித்து போயிருக்கிறான். உலகத்திலே ரெண்டு விதமான மரணங்கள் இருக்கிறது. ஒன்று பிசிக்கல் டெத், மற்றது ஸ்பிரிச்சுவல் டெத். அதாவது ஒன்று மாமிச பிரகாரமான மரணம், மற்றது ஆவிக்குரிய பிரகாரமான மரணமாகும். நன்றாய் நான் சொல்வதை கேளுங்கள். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரனாக விசுவசித்து பாவத்துக்கு மனம் திரும்பாத எல்லோரும் தங்கள் ஆவியிலே மரித்து போயிருக்கிறார்கள். ஆனால் பாவத்துக்கு மனம் திரும்பி இயேசுவை தேவனுடைய குமாரனாக நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்வில் இருந்த அனைத்து பாவங்களையும் ஒரு இமை பொழுதிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மன்னிக்கிறார். பாவ இருள் நம்மை விட்டு அகன்று போகிறது. இப்ப பரிசுத்த தேவன் ஆவியாக, அதிர்ஷ்டமான தேவனாக நமக்கு உள்ளே பிரவேசித்து, நமக்கு உள்ளே தங்கி, நம்மை தன்னுடைய ஆவியினாலே நடத்த ஆரம்பிக்கிறார். இதைத்தான் ஆவிக்குரிய வாழ்வு என்று சொல்லி நாம் அழைக்கிறோம். ஆகவே சொல்றது, ஆவிக்குரியவர்களாக நடந்து கொள்ளுங்கள், அதாவது வாழ்ந்து கொள்ளுங்கள். எவ்ரிடே இன் அவர் லைஃப், சோ வி ஹேவ் டு வாக் வித் கிரைஸ்ட். ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவரோடு நடக்கிறவர்களாக இருக்கணும். அன்றாடும் தேவனோடு நடக்கிறவர்களாக அல்லது சஞ்சரிக்கிறவர்களாக அல்லது தேவனோடு அன்றாடம் வாழுகிறவர்களாக நாம் இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் நாம் தேவனோடு தொடர்பு கொள்கிறவர்களாக, ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் தேவனோடு ஐக்கியப்படுபவர்களாக, ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் தேவனுடைய பாதத்திலே அமர்ந்து நம்முடைய ஆவியை அமரப்படி தேவனுடைய வசனத்தை கேட்டு தேவனை தொழுதற்குள்ளாக மட்டும் அல்லாமல் அன்றாட நம்முடைய வாழ்விலே தேவனோடு நடக்கவும் தேவனோடு சஞ்சரிக்கவும் தேவனோடு உறவாடவும் நம்மை நாம் பழகி கொள்ள வேண்டும். இதுதான் ஆவிக்குரிய வாழ்வாகும். சரி, பண்ண கவனிங்க, மாமிச பிரகாரமான மரணம் என்பது நாம் கண்ணை மூடும் பொழுது நாம் மறித்து போகிறோம், அதாவது நம்முடைய ஆவி நம்மை விட்டு கடந்து போன பிற்பாடு நாம் நம்முடைய சரீரம் இருக்கும். ஆகவே அது நாம மரணம் என்று சொல்றோம். ஆனால் ஆவிக்குரிய மரணம் என்பது சரீரம் இருக்கும், ஆனா ஆவி உள்ளேயோ மறித்து போயிருக்கும். அது மறித்து போன இல்லம் என்று அர்த்தம் என்ன? தன்னை உண்டாக்கின தேவனோடு தொடர்பு கொள்ளாத ஆவி அவர்களுக்குள்ளே மறித்து போயிருக்கிறது. படிங்க எபேசியர் 2 அதிகாரம். நான் சொல்ற காரியத்தை பில்டப் பண்றது, இந்த உபதேசத்தை நான் பில்டப் பண்றதுக்கு எடுக்கிற வசனம் எபேசியர் 2 அதிகாரம் 1 படிக்கிற படிங்க.
அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார்.
அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும்
மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார்.
மரித்தவர்களாக இருந்த உங்களை என்ன செய்தாரா? உயிர்ப்பித்தார் என்று. அப்படியானால் நாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முதல், நான் சொல்றது நல்லா கேளுங்க, நாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முதல் சரீரப்பிரகாரமாக உயிரோடு தான் இருந்தோம். ஆனால் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் நம்முடைய ஆத்மா அல்லது நம்முடைய ஆவி என்னவா இருந்ததுதான் மரித்து போயிருந்ததுன்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்றது. சோ அக்கிரமங்களினாலும் பாவத்தினாலும் மரித்து போயிருந்த உங்களை என்ன செய்தார்? உயிர்ப்பித்திருக்கிறார் என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்றது. நாமும் ஒரு காலத்திலே பாவங்களினாலும் அக்கிரமங்களினாலும் மரித்து போய் ஜீவனுள்ள தேவனோடு உறவாடாமல், நம்மை படைத்த தேவனோடு நம்ம நடக்காமல், நம்மை உண்டாக்கின தேவனோடு உறவாடாமல் நாம் வாழ்ந்த போது நம்முடைய ஆவியிலே நாம மரித்து போயிருந்தோம். ஆனால் தேவனுடைய குமாரனாகி இயேசுவை நம்முடைய இருதயத்திலே ஏற்றுக்கொண்டு பாவத்துக்கு மனம் திரும்பின போதோ நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் இருந்த அனைத்து பாவங்களின் தடை இரக்கத்தின்படியே கிருபையின்படியே மன்னித்து நம்முடைய ஆவியை உயிர்ப்பித்திருக்கிறார். இப்பொழுது உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவி அல்லது மறுபடியும் பிறந்த இந்த ஆவி, மறுபடியும் பரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டேன். இயேசு கிறிஸ்து யோவான் 3 அதிகாரத்தில் சொன்னாரா இல்லையா? சோ மறுபடி போனகே, மறுபடி பிறக்கின்ற அர்த்தம் என்ன? நாம் தாயின் வயிற்றில திரும்பி போறதல்ல, நிக்க திரும்பி சொன்னது போல நம்முடைய ஆவியிலே நாம் மறுபடி பிறக்கிறோம். வி ஹேவ் போனகே ஒன்லி இன் அவர் ஸ்பிரிட். That's what we have called, this is spiritual life. நாம் ரட்சிக்கப்படும் பொழுது நம்முடைய ஆவியிலே மறுபடி பிறக்கிறோம். நல்லா கவனிங்க, நாம ரட்சிக்கப்படும் பொழுது நம்முடைய ஆவியிலே தான் மறுபடி பிறக்கிறோம் ஒழிய சர்வத்தின்படி அல்ல. ஆகவே ரட்சிக்கப்படுறதுக்கு முதல் இருந்த அதே நாக்கு தான் இப்பயும் இருக்குது. ரட்சிக்கப்படுறதுக்கு முதல் இருந்த அதே இருதயம் தான் இப்பயும் இருக்குது. ரட்சிக்கப்படுறதுக்கு முதல் இருந்த அதே மூளை தான் இப்பயும் இருக்குது. ரட்சிக்கப்படுறதுக்கு முதல் இருந்த அதே கால் அதே கைகள் தான் இருக்குது. ஆனால் ஒன்லி வி ஹேவ் போர்ன் அகெய்ன் இன் அவர் ஸ்பிரிட். நம்முடைய ஆவியிலேயே நாம மறுபடி பிறந்திருக்கிறோம். ஆவியிலே நாம மறுபடி பிறந்தபடியால் மறுபடி பிறந்த ஆவி தன்னை படைச்ச தேவனோடு தொடர்பு கொள்கிறது. சோ ஆவி தேவனோடு தொடர்பு கொள்ள துடிக்குது, ஆனா மாமிசமோ பாவத்தை செய்ய துடிக்குது. நான் சொல்றேன் கவனி, மறுபடியும் பிறந்த ஒரு தேவனுடைய பிள்ளை, ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை, அவருக்குள்ள இருக்கிற ஆவி தேவனோடு தொடர்பு கொள்ள, தேவனோடு நடக்க, தேவனோடு சஞ்சரிக்க, ஜெபிக்க, துதிக்க, வேதத்தை படிக்க, தேவ பிள்ளைகளுடைய ஐக்கியத்தை நாடு, ஆண்டவருடைய பணியை செய்ய, கத்தருக்கு கொடுக்கன்னு சொல்லி அவர் உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவி துடிக்குது. ஆனால் அவருடைய மாமிசமோ காலை எழும்பும், ஜன்னலுக்குள்ளால பார்க்கும், கிருட்டாயிருக்கு, கொஞ்ச நேரம் மூடிக்கொண்டு படண்டு படுக்கும். மாமிசம் சொல்லும் படு, கொஞ்சம் தூங்கு. ஆனா உள்ளே ஆவி சொல்லு, எழும்பு, ஜெபம் பண்ணு. ஓ, யாரோ ஒரு சில சொல்றீங்களோ உண்மைதான் சொல்லு. என்ன கவனிங்க, நம்முடைய மாமிசம் சொல்லும் படு தூங்கு, கொஞ்ச நேரம் உறங்கு, இன்னும் கொஞ்சம் கைகளை முடக்கி கொண்டு கிட அப்படின்றதெல்லாம் சொல்லும். ஆனா ஆவி சொல்லு எழும்பு, ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு. ஆனா மாவி சொல்லு படு தூங்கு. உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவி சொல்லு ஆலயத்துக்கு போ, ஆண்டவரை ஆராதி, உன்னை படைத்த தேவனை தொழுதுகொள். ஆனா மாமிச சொல்லும் இன்றைக்கு நமக்கு விருப்பமான இடத்துக்கு போயிட்டு வரலாமே, நண்பர்களை போய் விசிட் பண்ணலாமே, ஒரே ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் தான் ஃப்ரீயா இருக்கிறேன்னா இதையும் போய் ஆலயத்தில் கிடை, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆலயத்துக்கு போகணுமா? இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டவர்களே கேட்கிறார்களே, ஒவ்வொரு வாரமும் ஆலயத்துக்கு போகணுமா? ஒவ்வொரு வாரமும் ஆண்டவருக்கு ஆராதனை செய்யணுமா? நான் உன்னை கேட்கிறேன், ஒவ்வொரு நாளும் நீ சாப்பிடணுமா? ஒவ்வொரு நாளும் நீ தூங்கணுமா? உனக்கு ஒவ்வொரு நாளும் சாப்பிடுறது அவசியம் சொன்னார், ஒவ்வொரு நாளும் உனக்கு தூங்குறது அவசியம் என்றார். நான் சொல்லுவேன், அதை விட அவசியம் ஒவ்வொரு வாரமும் சபை கூடி வருவதற்கு வந்து நீ தேவனை ஆராதிக்கிறது தொழுகிறதும் அதை விட உனக்கு அவசியம் என்பதை நான் சத்தியத்துபடி நான் சொல்றேன். சோ நம்முடைய மாமிசத்துக்கும் நம்முடைய ஆவிக்கும் இடையில ஒரு பெரிய போராட்டம் நம்முடைய லைஃப்ல நடந்து கொண்டே இருக்கு. கவனிங்க, உள்ளே தோற்று போய்விட்டவர் வெளியிலும் தோற்று போயிட்டவர். மாமிசத்துக்கு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு உள்ளே நடக்கிற பாவத்துக்கு விரோதமான போராட்டத்தில் நாம தோற்று போய்விட்டோம் என்றால் வெளியிலும் நமக்கு தோல்விதான். இன்றைக்கு பலர் ரட்சிக்கப்பட்ட பல தேவனுடைய பிள்ளைகள் வெளியில தெரியாது, ஆனா உள்ளே பாவத்தோடு போராட்டத்தில் அவர்கள் சோர்ந்து போய்விட்டார்கள். பாவத்தில் இருக்கிற போராட்டத்தில் பாவம் அவர்களை மேற்கொண்டிருக்கு. பட் தே பிலீவ் இன் காட், தேவனை நம்புகிறார்கள், தேவனை தொழுது கொள்கிறார்கள். ஆனா வாழ்க்கையில பாவம் இருக்கிறது. ஆகவே ஆண்டவரை ஆராதிக்கிறோம், தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியல. வாழ்க்கையில பாவம் இருக்குது, ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம், ஆனா பதில் இல்லை. ஏன் தெரியுமா? நம்முடைய வாழ்விலே இருக்கிற பாவம். என்னுடைய வாழ்விலே பாவம் இருக்குமா இருந்தால் நான் செய்கிற ஆராதனை தேவனு கிட்ட போய் சேராது. நான் ஒப்பனாகவே சொல்றேன் சத்திய திரும்பி, என்னுடைய வாழ்விலே பாவம் இருக்குமா இருந்தால் நான் என்னதான் கத்தி கத்தி ஆண்டவர் ஆராதிச்சாலும் அல்லது அழகாகவும் ஆழமாகவும் ஆண்டவர் ஆராதிச்சாலும் தேவனை கிட்ட போய் அது சேராது. என்னதான் நான் விழுந்து விழுந்து ஜெபித்தாலும் கத்தரதை கேட்க மாட்டார். ஏனென்றால் பாவம் நமக்கும் தேவனுக்கும் இடையில் என்ன செய்யறது? ஒரு சுவரையே போட்டுவிடுகிறது. ஏசாயா 59வது அதிகாரம் பிளீஸ் தெரியா வாங்க. ஏசாயா 59வது அதிகாரம் 1-2 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமே. ஏசாயா 59வது அதிகாரம் 1-2 வசனத்தை நாம் வாசிக்க.
இதோ ரட்சிக்க கூடாத படிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை.
இதோ ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கைகள் குறுகி போகவும்
இல்லை. கேட்க கூடாத படிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களுக்கு உங்களுக்கும்
உங்கள் அக்கிரமங்களே
உங்களுக்கும்
உங்களுக்கும்
உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாகும்.
உங்கள்
பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை.
யாரை பார்த்து இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு? தேவ ஜனங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. தேவ ஜனமே, உங்களுடைய பாவங்களும் உங்களுடைய அக்கிரமங்களும் தேவனுக்கும் உங்களுக்கும் நடுவாக ஒரு பெரிய புலவை ஏற்படுத்தி ஒரு பெரிய மதுளையை போட்டிருக்குது. அவங்க தேவனுடைய பிள்ளைகளாகி நான் உங்களுக்கு சொல்கிறேன், என்னை சேர்த்த தயவு செய்து கேளுங்க, தயவு செய்து கேளுங்க, தயவு செய்து கேளுங்க. நம்முடைய நாம் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் ஆண்டவர் இயேசுவை விசுவாசித்தாலும் நம்முடைய வாழ்வில் இருக்கிற பாவம் நமக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு பெரிய சுவரையே போட்டு விடுகிறது. தேவனுடைய முகத்தை மறைக்கிறது. நம்முடைய வாழ்வில் இருக்கிற பாவம் ஆண்டவருடைய முகத்தை நமக்கு மறைக்கிறது. ஆனா நாம் தேவனிடத்தில் நம்பிக்கையா இருக்கிறோம். We believe in God. பிசாசும் இயேசுவை தேவனுடைய குமாரன் சொல்லி விசுவாசித்திருக்கிறது. இயேசுவே தேவனுடைய குமாரனே, உமக்கும் எனக்கும் என்ன காலம் வருவதுக்கு முந்தி என்னை கெடுக்கவும் வந்திருந்து. சோ எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்ட நம்முடைய வாழ்விலே பாவம் இருக்குமாக இருந்தால் தேவன் தன்னுடைய முகத்தை மறைத்து விடுவார். சோ போன வாரம் நம்ம கேட்டோம் யோவான் 8வது அதிகாரம் 11வது வசனத்திலே இனி பாவம் செய்யாது என்று சொல்லி அந்த பெண்ணை குறித்து ஆண்டவர் பார்த்து சொன்னார். இனி பாவம் செய்யாது, உண்மையில வர வேண்டிய தண்டனையை நான் ஏற்றுக்கொள்கிறேன், இப்பொழுது நான் விடுதலை ஆக்குறேன், போ சமாதானத்தோட போ. ஆனா ஒரு கண்டிஷன், இனிமேல் பாவம் செய்யாது. இதுவரை நீ செய்த பாவத்தை இனிமேல் செய்யாதே, இதுவரை நீ செய்த பாவத்தை இனிமேல் செய்யாதே, நான் உன் பாவங்களை மன்னித்து உனக்கு சமாதானத்தை கொடுக்கிறேன் போன்றார். இனி பாவம் செய்யாது. அதே வார்த்தையை யோவான் ஐந்தாம் அதிகாரம் 14 வசனத்தில் இயேசு பாவிக்கிறார். யோவான் 5 அதிகாரம் 14 வசனம், 38 வருஷமாக வியாதிப்பட்டிருந்த மனுஷனை குறித்து இயேசு சொல்றார். படி 5:14 யோவான்.
அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொத்தமானாய், அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார்.
இதை விட அதிக கேடானது ஒன்றும் வராதபடி இனி பாவம் செய்யாதே. கவனிங்க, 38 வருஷமாக வியாதிப்பட்டு அவன் படுத்த படுக்கையாக கிடந்திருக்கிறாரே. நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. தேவ ஜனமே, ஓபன் யுவர் ஹார்ட் டு தி வேர்ட் ஆஃப் காட். 38 வருஷமாக அந்த மனுஷன் படுத்த படுக்கையாக படுத்திருந்திருக்கிறார். காரணம் என்ன? வியாதி. ஏன் இந்த வியாதி? இயேசு தெளிவாக சொல்றாரு இந்த 14 வசனத்துல, இதை விட அதிக கேடான வியாதி வருத்தம் வராதபடி இனிமேல் பாவம் செய்யாது. அப்படின்னு அர்த்தம் என்ன? 38 வருஷமாக வியாதிப்பட்டு படுத்த படுக்கையாக கிடந்ததுக்கு அடிப்படை காரணமே அவர் வாழ்வில் இருந்த பாவம். வெளிப்படையா சொல்லட்டுமா? அநேக வியாதிகளுக்கும் பாவத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. எல்லா வியாதியும் பாவத்தினாலே வருது சொல்றதுக்கு இல்ல, ஆனா அநேக வியாதிகளுக்கும் பாவத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. இன்றைக்கு உலகத்துக்கு, உலக விஞ்ஞானத்துக்கு சவால் கொடுக்கிற எய்ட்ஸ் வியாதியை குறித்து விஞ்ஞானிகள் என்ன சொல்றார்கள்? வாலிப பிள்ளைகள் மத்தியில் தான் இந்த வியாதி அதிகமாக காணப்படுகிறதா? அதற்கு காரணம் அடிப்படை ஒரு பெரிய பாவம் என்பதை வெளிப்படையாக நான் சொல்ல விரும்பல. நான் சொல்றதை கவனிங்க, இனிமேல் பாவம் செய்யாது, இதை விட அதிக கேடான வருத்தம் ஒன்று உனக்கு வராதபடி இனிமேல் பாவம் செய்யாதுன்னு சொல்லி அந்த மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொல்றார். சோ இன்றைக்கு மத்தியான வேளையில ஆண்டவர் நம்மத்திலே வந்தால், நான் நம்புகிறேன், நம்ம பார்த்தும் ஆண்டவர் சொல்லுவாரு, இனிமேல் பாவம் செய்யாதே. வெளிப்படுத்தின விசேஷத்துல யெசபேல் என்கின்ற ஒரு பெண்ணை குறித்து ஆண்டவர் சொன்னாரு, அவள் மனம் திரும்ப போதலுக்கு நான் தவணை கொடுத்தேன், ஆனால் அவளோ அந்த காலத்தை அசட்டை பண்ணிவிட்ட, ஆகவே அவளுக்கு நியாயத்தை கட்டில் கிடையாது கிடக்கு பண்ணுவேன் சொல்லி ஆண்டவர் சொன்னார். கவனிங்க, ஒரு மனுஷன் பாவம் செய்தால் ரட்சிக்கப்பட்ட, நான் சொல்றதை நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நான் வேற ஒரு காரியத்தை பேசுறதுக்கு விரும்பியிருந்தேன், ஆனால் இதை டைவர்ட் பண்ணப்பட்டது நான் நம்புறேன். கவனிங்க, மனம் திரும்பின ஒரு தேவனுடைய பிள்ளை பாவம் செய்தாலும் உடனே தேவன் எவரையும் தண்டிக்கிறது இல்லை. ஆனா ஒரு மனுஷன், ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை மனம் திரும்புவதற்கு ஒரு கால அவகாசம் கொடுப்பார், ஒரு தவணை கொடுப்பார், கயிறை இழக்கிட்டே இருப்பார். அதான் நான் சொல்றது, நம்ம நாட்டில் நாம பட்டம் பெற்றிருக்கோம் இல்லையா? பட்டம் பெற்றிருக்கோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சரி, அந்த பட்டம் எவ்வளவு உயரத்துக்கு பறந்தாலும், அது வானத்துல வட்டம் விட்டாலும், அதை பிடிக்கிறவங்க கை கீழே தான் அதோட கண்ட்ரோலே இருக்கு. அதுபோல நாம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்துல என்னதான் படிச்சு பட்டம் பெற்று பணத்தோடு புகழோடு செல்வத்தோடு ஓஹோ என்று வாழ்ந்தாலும், நம்முடைய வாழ்க்கையின் பிடி தேவனுடைய கரத்துல இருக்கிறது என்பது நாம் மறக்க கூடாது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்வு ஒரு முறைதான். ஆகவே 38 வருஷமாக வாழ்ந்து பாவத்திலே இந்த வியாதிப்பட்டிருந்த மனுஷனை பார்த்து சொன்னாரு, இனிமேல் பாவம் செய்யாதேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு தேவனுடைய பிள்ளை பாவம் செய்தாலும் மனம் திரும்புவதற்கு ஆண்டவர் ஒரு தவணை கொடுப்பாரு. ஆனால் அந்த எல்லையை அவர்கள் மீறும் பொழுது தேவனுடைய கரம் வெளிப்படும். இது இப்படி இருக்கு, பாவத்தின் விளைவுகளை குறித்து வேதத்தில் பார்க்கும் பொழுது பயங்கரமாக இருக்கிறது. ஏனால் ஆண்டவர் பாவத்துக்கு எதிர்த்து நிற்கிறார். அந்த விளைவுகளுக்கு பாவத்துக்கு எதிர்த்து நிற்க, பாவம் என்றால் என்ன? தேவனுக்கு விரோதமாக செய்கிறது பாவமாக. நல்ல கவனி, தேவனுக்கு விரோதமாக செய்கிற குற்றம் பாவமாக. சோ பாவம் என்றால் என்ன என்கின்றதற்கு ஒரே வார்த்தையிலே நாம் பதில் சொல்ல முடியாது. பாவம் என்றால் என்ன என்பதற்கு ஒரே வரிசையில வார்த்தையில வியாக்கியனப்படுத்த முடியாது. ஆனாலும் சுருக்கமாக சொல்ல போனால், பாவம் என்றால் என்ன என்றால், தேவனுடைய வசனத்தை, தேவனுடைய வார்த்தையை மீறுவது பாவமாக. நன்றாக விளைக்கணும். சோ பாவம் எது, புண்ணியம் எது, நன்மை எது, தீமை எது, நல்லது எது கெட்டது எது, சரியது பிழையது என்பது, ஆவிக்குரியது எது மாமிசத்துக்குரியது எது, எல்லாவற்றையும் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நாம் எங்கே போக வேண்டும்? தேவனுடைய வசனம் தான் நமக்கு பதில் தரும் என்பதை நாம் மறக்க கூடாது. ஆகவே ஆண்டவருடைய வசனத்தின்படி சத்தியத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாவத்தின் விளைவுகள் பயங்கரமாக இருக்கும். அதை குறித்து நான் ஒரு ஓவரோலா பார்க்கும் பொழுது அது அநேக காரியங்களை குறித்து சொல்லலாம். ஆனாலும் பாவத்தின் விளைவுகளை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் பார்க்கிறது நமக்கு மிகவும் அவசியமாகும். ஏனென்றால் பாவத்தோடு நாம் விளையாடி கொண்டிருக்க கூடாது. பரலோக தேவனை நாம் கோபப்படுத்திடக்கூடாது. ஏனென்றால் ஜீவனுள்ள தேவனுடைய கரங்களில் விழுகிறது பயங்கரமாக இருக்கும் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுது. எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகளே, பாவத்தின் விளைவு பயங்கரமானது. இதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது பாவம் எப்படி ஆரம்பமானது என்பதெல்லாம் ஓரளவுக்கு நமக்கு தெரியுமே. சோ ஆதியிலே தேவன் ஆதாமையும் ஏவாளையும் ஏதென்று தோட்டத்தில் வைத்தார். அங்க போனத்தான் இதுக்கு சரியா இருக்கும். சோ ஆதாமையும் ஏவாளையும் தேவன் ஏதென் என்று ஒரு தோட்டத்தில் வச்சு எல்லாவற்றையும் புசிக்க சொல்லி குறிப்பிட்ட அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த மரத்தின் கனியை மாத்திரம் புசிக்க வேண்டாம் சொல்லி ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்த நாம் அறிவோமே. இப்ப நான் சொல்ல வர காரியம் என்றால், நன்றாய் கவனிங்க, நான் சொல்றத நல்லா கவனிங்க. ஆதாமையும் ஏவாளையும் தேவன் பாவம் இல்லாம தான் படைச்சார். நல்ல விளைவுகளும் இப்ப நீங்களும் நானும் பாவம் செய்யறோம். ஏன் தெரியுமோ? நான் பாவியாக பிறந்தபடியால் பாவம் செய்யறோம். நல்ல விளைவுகளும் நாம் பாவியாக பிறந்தபடியால் பாவம் செய்யறோம். அதாவது பாவ பிரமாணம் நம்முடைய அவயவங்களில் இருக்கிறது என்று வேதம் தெளிவாய் சொல்றோம். பாவ சுபாவம் நம்முடைய மாமிசத்திலே இருக்குது. ஆகவேதான் 51 அதிகாரத்திலே யாரு தாவீது சொல்றாரு, என் தாய் எனக்கு பாவத்திலேயே என்னை கர்ப்பம் தரிச்சா. நல்ல விளைவுகள். சோ ஆதாமும் ஏவாளும் பாவம் இல்லாமல் உண்டாக்கப்பட்டவர்கள். நல்ல விளைவுகள். ஆனா நாமோ பாவியாக பிறந்து பாவம் செய்கிறோம். ஆனா ஆதாமும் ஏவாளும் பாவம் இல்லாமல் படைக்கப்பட்டு பாவம் செய்திருக்கிறார். சோ வாட் ஹேப்பன், நடந்தது என்ன? அந்த விளைவுகள். சோ பாவம் இல்லாமல் ஆதாமும் ஏவாளும் படைக்கப்பட்டிருந்தாலும் பாவம் செய்யறதுக்குரிய ஆற்றலும் அறிவும் அவர்களுக்கு இருந்திருக்கு. பாவம் இல்லாமல் ஆதாமும் ஏவாளும் படைக்கப்பட்டது சத்தியம். பாவம் இல்லாமல் அவர்கள் படைக்கப்பட்டிருந்தாலும் உண்டாக்கப்பட்டிருந்தாலும் பாவம் செய்யக்கூடிய ஆற்றலும் அறிவும் அவர்களுக்கு இருந்திருக்குது. அந்த சுதந்திரத்தை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் படைத்து ஒரு பொம்மை போல ஏதன் தோட்டத்தில் வச்சிருக்க பொறுமே இல்லை. இன்றைக்கு நம்ம பிள்ளைகளை பார்த்து இந்த ரிமோட் கொண்டர்ல கார் எல்லாம் இயக்குவாங்க. இந்த கார்கள் என்ன, இந்த ஹெலிகாப்டர் எல்லாம் இயக்குறத பார்த்திருக்கிறார். அவர் நிலைக்கு வரும்போது அங்கால பறக்கும், இங்கால பறக்கும், அங்கோடு இங்கோடு. அதுபோல ஆண்டவர் நம்ம என்ன மனுஷனை படைத்து ரிமோட் கொண்டர்ல இயக்குறது போல அவனை இயக்க ஆண்டவர் பொறுமே இல்லை. அவனுக்கு சுயாதீனத்தை கொடுத்து ஆண்டவர் அவனை படைச்சிருந்தார். சோ ஆகவே ஆதாமும் ஏவாளும் பாவம் இல்லாமல் படைக்கப்பட்டிருந்தாலும் பாவம் செய்கிற ஆட்கள் அறிவு அவர்களுக்கு இருந்தபடியால் தான் அவர்கள் பாவம் செய்தார்கள் என்ற சத்தியத்தை நாம புரிஞ்சுக்கொள்ளணும். இன்னும் ஒரு படி மேலும் போகட்டுமா? நன்றாக கவனிங்க. காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப், அவன் தான் லூசிபர். இவன் ஆதியிலே தேவனோடு இருந்தவன். சோ அவன் தான் பீஸ்டுக்கு டைரக்டர். சோ தேவ சமூகத்தை அனுபவித்தவன், தேவ பிரசன்னத்தில் நேரடி பிரசன்னத்தில் இருந்தவன், அவனை குறித்து வேதசத்தில் பூரண அழகுள்ளவன், ஞானத்திலே நிறைந்தவன், தேவனுடைய ஏதெனுக்கின்ற தோட்டத்திலே இருந்தவன், அக்னிமயமான கற்களின் நடுவிலே உலாவினவன் என்றெல்லாம் அவனை குறித்து வேதத்தில் நாம படிக்கும் பொழுது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது இல்லையா? ஆண்டவடி ஆதாமையும் ஏவாளையும் படைக்கிறதுக்கு முன்பே தேவனோடு ஆதியில இருந்து லூசிபர் என்கின்ற காப்பாற்றத்துக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேராபு கேருபின் கேருப்பாகி இருந்த அவனுக்குள்ளேயே பாவ சிந்து வந்திருக்குது. யாரு கேரூப்? தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம், தேவனை ஆராதிக்கிறோம், தேவனை தொழுது கொள்கிறோம். சோ லூசிபர் அவன் விழுகிறதுக்கு முதல் தேவனுடைய பிரசன்னத்தில் இருந்திருக்கிறான். ஆனா அவனுக்கு பாவம் செய்யக்கூடிய ஆற்றல் அறிவு இருந்திருக்குது. என்ன விளைவுகள்? சோ நான் இப்ப சொல்ல வர காரியம் என்னவென்றால், ஆதாமும் ஏவாளும் பாவத்திலே பாவம் இல்லாமல் படைக்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் பாவம் செய்கிற அறிவு ஆற்றல் இருந்தபடியால் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை மீறி பாவம் செய்தார்கள். சோ பாவம் செய்த போது பாவத்தினால் ஏற்பட்ட விளைவு என்ன, கன்சிக்வன்ஸ் என்ன? நன்றாக கவனிங்க, பாவம் செய்த போது ஏற்பட்ட விளைவு என்ன? தேவனுடைய பிரசன்னத்தை, நேரடி பிரசன்னத்தை இழந்தார்கள், தேவ மகிமையை இழந்தார்கள். அது மாத்திரம் இல்ல, ஏதேன் தோட்டத்தை விட்டு விரட்டப்பட்டார்கள், துரத்தப்பட்டார்கள், அனுப்பப்பட்டார்கள், விரட்டப்பட்டார்கள். நான் என்ன யோசிக்கிறேன்டா, தேவனே அவர்களை கொண்டு வந்து ஏதேன் தோட்டத்தில் வைத்தாரு, இப்ப தேவனே அவர்களை அந்த இடத்திலிருந்து தள்ளிவிடுகிறார். இப்படி சொல்லும் பொழுது எனக்கு வெளிப்படுத்த விஷயத்தில் ஒரு வசனம் என்ன தெரியுமா, நீ மனம் திரும்பு, எபேசு சபைக்கு சொல்லும் போது நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் உன் விளக்கு தண்டை உன்னத்திலிருந்து எடுத்து போடுவேன். அர்த்தம் என்ன, நான் உன்னை வைத்த இடத்திலிருந்து உன்னை எடுத்து போடுவேன். நல்ல விளையாடு, உன் விளக்கு தண்டை உன்னத்திலிருந்து எடுத்து போடு. அர்த்தம் என்ன, உன்னை வைத்த இடத்திலிருந்து நான் உன்னை எடுத்து போடுவேன். நன்றாக கவனிங்க, தேவன் நம்ம ஒரு இடத்துல வைத்தால் அந்த இடத்திலே அவர் சொல்லும் வரைக்கும் நாம் இருந்தே ஆக வேண்டும். நாம அந்த இடத்தை விட்டு ஓடக்கூடாது, நாம அந்த இடத்தை விட்டு நகரக்கூடாது. அதுக்கு தேவன் நமக்கு அப்படி நம்ம செய்வமாக இருந்தால் நாம் தன்னிச்சையாக நடக்கிறவர்களாக மாறிடுவோம். தேவன் நம்மை நடத்துறவர்களாக அல்லாமல் நாம நம்மை நடத்துறவர்களாக மாறிவிடுவோமே. ஆகவே நான் சொல்றதை தயவு செய்து கேளுங்க, ஆண்டவரே ஏதன் தோட்டத்தில் வச்சாரு, பாவம் செய்த போதோ அவர்களை வைத்த இடத்திலிருந்து ஏதன் தோட்டத்தை விட்டு வரட்டி விட்டாரு, துரத்தி விட்டாரு. இதுக்கு பிற்பாடு ஆதாமோடு தேவன் டைரக்டாக பேச முடியல, தேவனுடைய குரலை கேட்க முடியல, தேவனுக்கும் அவனுக்கும் இருந்த அக்கியம் உடைந்து போயிடுது, தேவனோடு இப்ப உறவாட முடியல. ஏன் தெரியுமோ, செய்த பாவம், தேவனுக்கு விரோதமாக செய்த பாவம் இப்பொழுது ஆதாமும் ஏவாளும் தேவனோடு உறவாட முடியல. ஆனா அதுக்கு முன்பு பகலில் குளிர்ச்சியான நேரத்தில் தேவன் அவர்களை தேடி வந்து அவர்களோடு பேசியிருக்கிறாரு, உறவாடி இருக்கிறாரு, ஏதன் தோட்டத்தில் நடந்திருக்கிறாரு. ஆனால் இன்றைக்கு அவன் பாவம் செய்த போதோ இன்றைக்கு தேவன் அவரை தேடி வர முடியவில்லை, இவன் தேவனோடு உறவாட முடியல, தேவனுடைய பிரசன்னத்தை இழந்தான். ஆகவேதான் வேதம் சொல்றது ரோமர்ல, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனோம். Nobody can say, I have no any sin. ஒருவரும் சொல்ல முடியாது என்ற வாழ்விலே பாவம் இல்லை என்று. அப்படி சொல்லவுமாக இருந்தால் அதுவே ஒரு பாவமாக சொல்லுவாங்க. நான் சொல்ல போன ஒரு சில இடத்துல சொல்றது, பாவமா, நான் ஒரு பாவம் செய்யல, நான் நல்லதான் இருக்கிறேன், நான் நன்மை செய்கிறேன், நன்மை நல்லதை செய்கிறேன், நன்மை செய்கிறேன், ஆகவே என்ன பாவம், இடத்துல பாவம் இல்லை என்று. ஒருவன் என்னிடத்துல பாவம் இல்லைன்னு சொல்லுவானாக இருந்தால் அதுவே ஒரு பாவம் என்ற வேத சொல்றது. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனோம் சொல்லு. பாவத்தின் விளைவு ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள். பாவத்தின் விளைவு தேவனோடு அவர்கள் ஐக்கியப்பட முடியவில்லை, தேவனோடு உறவாட முடியவில்லை, தேவனுடைய முகத்தை மறைத்தார். என கரிமான தேவ ஜனமே, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் என்னத்தை இழந்தாலும் தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை நாம் இழந்துடக்கூடாது, என்னத்தை இழந்தாலும் தேவ பிரசன்னத்தை இழந்துடக்கூடாது. பணத்தை இழக்கலாம், பொருளை இழக்கலாம், பட்டத்தை இழக்கலாம், அதை இழக்கலாம், இதை இழக்கலாம், அதெல்லாம் உலகத்துக்குரிய. ஆனால் தேவனுடைய பிரசன்னத்தை ஒரு மனுஷன் இழப்பானாக இருந்தார், தேவனுடைய சமூகத்தை ஒரு மனுஷன் இழப்பானாக இருந்தார், அதை விட பரிதாபம் பேருண்டு. அவனோட நடமாடுகிற நடப்பிடம் தான் பாரு, there is no hope in his life. அவனுடைய கண்பாய் நான் சொல்றேன், ரட்சிக்கப்பட்டிருக்கிறார், தேவன் இந்த உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை காத்துக்கொள். வாழ்க்கையிலே தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து அவருக்கும் உனக்கும் இடையில இருக்கிற உறவு உடைந்து போகாதபடி, தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை கெடுத்துடாதபடி தயவு செய்து பாவம் செய்யாதே. இனி பாவம் செய்யாதே, இனி பாவம் செய்யாதே, இனி பாவம் செய்யாதே, இனி பாவம் செய்யாதே. ஒருவேளை நம்முடைய வாழ்வில் ஏதாவது பாவம் இருக்குமா இருந்தால் அதை நாம அறிக்கை செய்திடணும், அதை நாம விட்டுடணும். பாவத்துல நாம தொடர்ந்து இருக்கக்கூடாது, பாவத்தோடு நம்ம விளையாடக்கூடாது, பாவத்தோடு நம்ம வாழக்கூடாது, பாவத்தோடு படுத்து தூங்கக்கூடாது, பாவத்தோடு படுத்து நிம்மதியாக உறங்கக்கூடாது. என்ன கருமான தேவஜனமே, பாவத்தை அறிக்கை பண்ணு, மனம் திரும்பு, மனம் வருந்தி மனம் திரும்பு, பாவத்தை அறிக்கை பண்ணு, ஆண்டு மட்டத்திலே கிட்டி சேரு, தேவனோடு இருக்க ஐக்கியத்தை காத்துக்கொள், தேவ பிரசன்னத்தை காத்துக்கொள். அதை இழந்து விட்டால் நாம் எல்லாம் வெறும் என்ன செத்து போன மனுஷர்கள் பாரு. தேவனுடைய பிரசன்னம் தான் நம்மை வாழ வைக்கிறது. அதுதான் நம்முடைய வாழ்விலே பலமாக. என்ன இழந்தாலும் பரவாயில்ல, தேவனுடைய பிரசன்னத்தை நாம் இழக்கிறதுக்கு ஒருபோதும் நாம் துணியக்கூடாது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சோ பாவத்தின் விளைவு, அவனை ஏதன் தோட்டத்திலிருந்தே விரட்டினார். தேவனுடைய பிரசன்னத்தை இழந்தான், தேவ சமூகத்தை இழந்தான். என்ன கரிமான கூட அப்படியே வேதத்தில் பார்த்த பல காரியங்களை குறித்து நான் சொல்ல முடியும். சிம்சோனை பாருங்க, ஒன்று ரெண்டு காரியத்தை சொல்லிட்டு நான் காரியத்துக்கு போறேன். சிம்சோனை பாருங்க, ஹி வாஸ் எ மைட்டி மேன் ஆஃப் காட் இன் தி ஓல்ட் டெஸ்டமென்ட். அவனுடைய வீர காரியங்களை பார்க்கும் பொழுது நமக்கு மெய்சிலுக்குது. பாருங்க, ஒரு என்ன, ஒரு பச்சை தாடை, கழுதை பச்சை தாடை எலும்பினாலே 1000 பேரை கொண்டு குவிச்சிருக்க. அசாதாரணமான வல்லமை பெற்ற தேவனுடைய மனுஷன். 300 நடிகளை பிடிச்சு தனியை வாளோடு வாளோடு சேர்த்து காட்டினா இருந்து யோசித்து பார்த்து சிரிப்பேன். சிலத்துல என்ன, ஒரு டென்ட் நிறைய பிடிச்சு வாளோடு கட்ட நமக்கு முடியுமா? அவன் 300 நிறைய பிடிச்சிருக்கான். எப்படி பிடிச்சான்? புடிச்சு ஜாயின் பண்ணிருக்காரு, வாளோட வாழை கட்டி அவங்க பெருசோட வெள்ளாண்மையில ஓடப்பட்டிருக்காங்க பாரு. அது நெருப்பு கொளுத்தி ஓடப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் அசாதாரணமான காரியம். தேவன் கூட பலம் இல்லையா? மைட்டி மேன் ஆஃப் காட். ஆனால் பாவத்தினால் நடந்த காரியம் என்ன? எந்த கண்களால் அவர் பார்க்கக்கூடாதவர்களை பார்த்தாரோ அதே கண்களில் அவர் நியாயத்தில் படைய வழி வந்துச்சு. தெரியலால் என்கின்ற ஒரு பெண்ணை பார்த்தார். முடிவென்று பாவத்தில் விழுந்து தேவ பலத்தை இழந்து தேவன் தன்னை விட்டு விலகினதையே அறியாமல் புரண்டிருக்கிறார். முடிவென்ன? பெலிஸ்தர் அவனை பிடித்த போது எந்த கண்களால் பார்த்து பாவம் செய்தாரோ, எந்த கண்களால் கண்டவர்களால் இச்சித்து அவன் கண்மண் தெரியாமல் நடந்தானோ, அவர்கள் பிடித்து செய்த முதலாவது வேலை என்ன தெரியுமா? அவன் கண்களை கோண்டாக்கினார். கண்ணானது சரீரத்தின் விளக்கா இருக்கு. உன் கண் கிட்டதா இருந்தா உன் சரீரம் முழுவதும் கிட்டதாக இருக்கு. எனக்கு அறிமுறை தேவன பிள்ளைகள், தேசத்தில் எங்கு பார்த்தாலும் பாவ தலைவரிச்சாள். பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் பரிசுத்தமாக வாழத்தான் தேவன் உன்னை என்னை வளர்ச்சிருக்கிற வரக்கூடாது. ஆகவே பாவத்தை விட்டு விலகி உன்னை காத்துக்கணும். அது மாத்திரம். கேஎஸ் என்கின்ற ஒரு மனுஷன் தேவனோடு மனுஷனோட இருந்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்த்தான். ஆனா பொருள் ஆசை அவருடைய இருதயத்தில் இருந்த போது, நேரம் வந்த போது அது வெளியில வந்தது. விளைவு என்ன? குஷ்டரோகம் மட்டுமல்ல, அவருடைய சந்ததியே அது பாதித்தன்னு சொல்லி பார்க்கிறோம். சரி, புதிய ஏற்பாட்டுகளை நம்ம வரும்பொழுது, ஜம்பளி புதிய ஏற்பாட்டுகள் வரும்பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய அப்போஸ்தலர்களில் 12 பேர்ல ஒருத்தனாக இருந்த யூதாஸ் கேரியர், அவனுக்குள்ளே ஆரம்பம் முதலே அந்த பண ஆசை இருந்திருக்கு. அதான் நான் நிறைய சொல்றது, எல்லோரும் நல்லவர்கள் தான். ஒவ்வொரு காலகட்டம் வரும்பொழுதுதான் அன்னார் இன்னார் என்பதை நாம கண்டுகொள்ள முடியும். நல்ல விளைவு. இயேசுவோடு இருந்தோம், ஆண்டவரோடு இருந்து நேரடி போதனைகளை, மாமிசத்தில் வெளிப்பட்ட தெய்வத்தை பார்த்து அவரோடு பேசி அவரோடு இருந்து அவரோடு உணவுண்டு எப்படியெல்லாமும் வாழ்ந்தோம் இல்லையா? அப்படி இருந்தும் அவருடைய இருதயம் அவரை சார்ந்துவிடு. நேரம் வந்தபோது 30 வெள்ளி காசுக்கு ஆசைப்பட்டு, 30 வெள்ளி காசுக்கு ஆசைப்பட்டு ஆண்டவர் இயேசுவை காட்டி கொடுத்தார். இறுதி நடந்தது என்ன? எந்த 30 வெள்ளி காசுக்கு அவன் ஆசைப்பட்டானோ அதே 30 வெள்ளி காசை எடுத்து தேவாலயத்திலே கொண்டு எறிந்து விட்டு, குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன் சொல்லி தன் மனசாட்சியிலே வாதிக்கப்பட்டு அவன் நான்கு கொண்டு அவன் தற்கொலை செய்தான் சொல்லி நான் பார்க்கிறேன். பாவத்தின் விளைவு தற்கொலை. அவருடைய மனசாட்சியை அவளை குற்றப்படுத்த, குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்ததனால் பாவம் செய்தேன், வாழ முடியல, மனசாட்சி அவனை வாதித்தது, அவன் தற்கொலை செய்தான். இன்றைக்கு அநேகர் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய மனசாட்சி அவர்களை பாதித்துக் கொண்டிருக்கிறது. அவர்கள் செய்த தவறுகள் பிழைகள் வெளியில தெரியாவிட்டாலும், மற்றவர்களுக்கு தெரியாவிட்டாலும், அவர்களுடைய மனசாட்சி அவர்களை பாதித்துக் கொண்டிருக்கிறது. அறிவார் தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிக்கக்கூடிய ஆண்டவர் இயேசுவோட ரத்தத்துக்குள்ளே நம்மை நாம் ஒப்பு கொடுத்து குற்றமற்ற மனசாட்சியோடு சுத்த இருதயத்தோடு குற்றமற்ற மனசாட்சியோடு கர்த்தருக்கு முன்பாக நின்றோம். நாம் காரியங்களை குறித்து என் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், என் தேவனாகிய கர்த்தாவே, என் பலனாகிய கர்த்தாவே உமன் அன்பு கூறு அப்படி சொல்லுகிறதுல இருக்கிற ஒரு மகிழ்ச்சி, ஒரு பலம், ஒரு சந்தோஷம், ஒரு நம்பிக்கை வேற எண்ணத்திலேயே இருக்கு. குற்றமற்ற மனசாட்சி சுத்த இருதயம் தேவனுக்கு முன்பாக நின்று என் கர்த்தாவே நீ நல்லவர், உம்முடைய கிருபை எனக்கு என்றும் உள்ளது அப்படி சொல்றது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆனால் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட அநேக தேவனுடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்விலே தேவனுக்கு விரோதமாக செய்த குற்றங்களினால், மறைவான பாவங்களால் தங்களுடைய மனசாட்சியிலே குத்தப்பட்டு 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 உள்ளே குறுகி போறார்கள். பட் தே பிலீவ் இன் காட். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி உன்னை சுத்த இருதயத்தோடு காத்துக்கொள். ஏன் தெரியுமோ, தேவன் நம்முடைய உள்ளான மனுஷனை கவனித்து பார்க்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், the face is the index of the mind என்று சொல்வார்கள். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆனா தேவன் என்னத்தை பார்க்கிறாராம், இருதயத்தை பார்க்கிற. இந்த மத்தியான வேளையில கூட இந்த இடத்துல அமர்ந்திருக்கிற ஒவ்வொருடைய இருதயங்களையும் தேவன் பார்த்துட்டே இருக்கிறார். உன்னுடைய இருதயம் இப்ப எங்க இருக்குது, உன்னுடைய இருதயம் இப்ப என்னத்தை யோசித்துக் கொண்டிருக்குது, உன்னுடைய இருதயம் சொல்லப்படுகிற பேசப்படுகிற தேவனுடைய வார்த்தைகளை கவனிக்கிறதா கேட்கிறதா, அல்லது உன்னுடைய இருதயம் வேற இடங்களில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறதா, நீ எதை விரும்புகிறாய், எதை நாடுகிறாய், எதை அதிகம் யோசிக்கிறாய், எதை தேடுகிறாய் என்பதெல்லாம் உன்னையும் என்னையும் தேவன் அறிவாரே. ஒன்றும் அவருடைய பார்வைக்கு மறைவாக இல்லை. பாவத்தின் விளைவு பயங்கரமானது. சரி, நேரம் வரும்படியால் இதை குறித்த சுருகியது. சரி, இப்ப பாவம் பயங்கரமானது என்றும், பாவத்தின் விளைவு கொடுமையானது என்றும், பாவம் நம்மையும் தேவனையும் பிரிக்கிறது என்றும், பாவம் இருக்கிற மனுஷனுடைய ஜபத்தையும் ஆராதனைகளையும் தேவன் அங்கீகரிக்க மாட்டார் என்று சொல்லி சுருக்கம் நாம பார்த்தோம். சோ இப்ப அடுத்த பக்கம் வேண்டுமென்றால், பாவம் இருக்கிறது உண்மை, ஆனா இந்த பாவத்திலிருந்து நான் எப்படி விடுதலை ஆகிறது, தட் இஸ் தி இம்பார்ட்டன்ட். பேதுரு சொல்லுகிறாரு, ஒருவன் எதனால ஜெயிக்கப்பட்டிருக்கிறாரோ அவன் அதற்கு அடிமையாக இருக்கிறான். இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் சில பாவத்தினாலே மேற்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். நல்லா கவனிங்க, நான் சொல்றதை கேளுங்க கேளுங்க. ஒன்று, நாம் பாவத்தை மேற்கொள்ளோரோ அல்லது பாவம் நம்மை மேற்கொள்ளோம். நல்ல விளைவுகள். ஒருவன் எதனால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அவன் அதற்கு அடிமையாக இருக்கிறான். ஒரு சிலர் குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், இந்த நாட்டில் இருக்கிற இந்த கேம்பிளிங் ஸ்பீல் மெஷினுக்குள்ள காசை கொண்டு போடுறது, சில அடிக்ட் ஆகும். பாசு வேலைக்கு போகாட்டாலும் உதவி பணத்தை பெற்று அந்த அங்க போறது, அந்த மெஷினுக்குள்ள போடுறது, அதை உருட்டுறது, அதை ஆபரேட் பண்றது, அதுல என்ன செய்யறாங்கன்னு தெரியும். அது ஒரு கேம்பிளிங், அது ஒரு சூது. இதுக்கு அடிமையாகிட்டாங்க. ஒழுங்காக வேலைக்கு போறதில்ல, ஒழுங்காக பொஞ்சாதி பிள்ளைகளை பார்க்கறதில்ல, ஒரு சமூகத்தில் ஒரு சமுதாயத்தில் நேராக சீராக வாழ தெரியல. வெக்கங்கட்ட வேலை, வெக்கங்கட்ட வாழ்க்கை, வேதனை உள்ள வாழ்க்கை. மிஷினுக்குள்ள போய் காசு போட்டு சூது விளையாடி தன்னையும் கெடுத்து தன் குடும்பத்தையும் கெடுத்து குலைக்கிற இப்படிப்பட்ட மனுஷர்கள் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறார்கள். சிலர் மதுவுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். குடி குடி குடிச்சு கொண்டே இருக்கு, குடிச்சு 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 குடிச்சுட்டே இருக்கு, குடிக்காம இருக்க முடியலன்னு குடிக்க அடிமையாக இருக்கு. சில சிமோக்கிங் பாருங்க, ஊதி ஊதி கொண்டே இருப்பாங்க. ஒன்று ஒருக்க பத்திர ஒருக்க ஊதுற, சரியா குளிருது, ஆகப்போ ஒருக்க ஊதுற, கடவுளுக்கு தெரியும் சரியா குளிருது. ஒருக்க ஒரு தம்மெடுக்கிற பாரு, ஒருக்க ஊதிடுற ஒரு பக்கெட்டு தான். ஒரு முந்தினா ஒரு நாளையில அஞ்சு பக்கெட் பார்த்தேன் பாஸ்டருக்கு, ஒரு நாள ஒரு பக்கெட் தான். சில சொல்றாங்க, நான் ஒன்றும் அட்கோல் பெருசா குடிக்கிறேன், தனியா பியர் மாத்திரம் தான் குடிக்கிறேன். சில பேர் சொல்லுவாங்க, நான் குடிச்சு போட்டு மற்றவர்கள் மாதிரி சண்டைகள் எல்லாம் பிடிக்க மாட்டேன், நான் குடிச்சு போட்டு கௌரவம் வந்து பெட்ல படுப்பேன். இது என்ன கௌரவ குடி பாரு, பாவத்துக்கு நாம கொடுக்கிற வியாக்கியானங்கள் இருக்குது பாருங்க, பாவத்துக்கு கொடுக்கிற விளக்கங்கள் இருக்கு பாருங்க, விந்தியானது வினோதமானது. எனக்கு அறிமான தேவனுடைய ஜனமே, பாவம் எல்லாம் பாவம் தான். ஆகவே நான் சொல்றது, நான் பாவத்துக்கு அடிமையாக கூடாது, பாவம் நமக்கு அடிமையா இருக்கணும். நான் பாவத்தை சேவிக்க கூடாது, நாம் தேவனை சேவிக்க அழைக்கப்பட்டிருக்கோம். நல்லா விளையாடு, பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறவன் தேவனை சேவிக்க முடியாது, நாம் தேவனுக்கு அடிமையா இருக்கும். மரியா சொல்ல, இதோ நான் ஆண்டவனுடைய அடிமை, உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு ஆகக்கடுவது. தேவகுமாரன் கருத்தரிக்கிறார் பாருங்க. எனக்கு அருமையான தேவ ஜனமே, பாவத்தின் விளைவு கொடுமையானது, கடுமையானது. ஆகவே பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்றும், ஒருவன் எதனால் ஜெயிக்கப்பட்டிருக்கானோ அவன் அதற்கு அடிமையா இருக்கிறான். இப்படி நான் பேசிக்கிறேன், விட்டா போய்கிட்டே இருப்பேன். ஆனா நான் காரியத்துக்கு பாருங்க, இப்ப பாவத்தை குறித்து பார்த்துட்டோம். ஆனா பாவத்தில் இருந்து எப்படி விடுதலை ஆகிறது, சோ இதை குறித்து தான் நான் கொஞ்சம் கூட பேசணும்னு சொல்லிச்சேன். நான் நெஞ்சு ஸ்கிரீன்ல போட்டா நான் நல்லா இருக்க மாட்டேன், எனக்கு அதுக்குரிய அவகாசம் கிடைக்கல, கவனிக்க. சோ ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் பாவத்தில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள, அல்லது பாவத்தில் இருந்து தப்பித்துக் கொள்ள 10 நேரடி போதனைகள், ஆலோசனைகளை குறித்து நான் சொல்ல போறேன். தயவு செய்து நன்றாய் விளைய கொள்ளுங்கள், தயவு செய்து கேட்டுக்கொள்ளுங்க. நாம் ஒருவரும் பாவத்துக்கு அடிமையா இருக்க கூடாது, நாம் ஜீவனுள்ள தேவனுக்கு அடிமையாக இருக்கணும். ஆகவே தேவன் நம்முடைய செபத்தை கேட்கவும், தேவன் நம்முடைய ஆராதனை அக்செப்ட் பண்ண அங்கீகரிக்கத்தக்கதாக பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தமாக வாழ்ந்து பரலோக தேவனோடு உறவாடி அவர் விருப்பத்தை நிறைவேற்ற அவர் பாதப்படியிலே நம்மை பரிபூர்ணமாக படைத்து விடுவோமே, ஒப்பு கொடுப்போமே. கர்த்தருடைய நாமத்துக்கு பயமூட்டாடும். ஆகவே பாவத்தில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள 10 வழிமுறைகள், 10 நேரடி போதனைகளும் ஆலோசனைகளும் நான் கொஞ்சம் வேகமா போவேன். தயவு செய்து கொஞ்சம் கவனிங்க, நான் சீக்கிரமா நான் முடிக்கிறேன். நன்றாக கவனிங்க. பாவம் கொடுமையானதுன்னு சொல்லி நாம பார்த்தோம், பாவத்தின் விளைவு பயங்கரமானதுன்னு சொல்லி நாம் பார்த்தோம். ஆனால் இந்த பாவத்தில் இருந்து நான் என்னை பாதுகாத்துக் கொண்ட இன்றைக்கு பலருக்கு ரகசிய பாவங்கள் வாழ்க்கையில வெளியில சொல்ல முடியாது. ஆனா தெரியும் இது பாவம், இது பாவம், இது பாவம் சொல்லி தெரியும். ஆனா எப்படி இதுல இருந்து விடுபடுறது, எப்படி இதுல இருந்து தப்பித்துக் கொள்றது, எப்படி இதுல இருந்து வெளியில வரதுன்னு தெரியாமல் பலர் இருக்கிறதை நாம் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. ஆகவேதான் இந்த வேளையிலே பாவத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள 10 நேரடி போதனைகள், ஆலோசனைகள். சீக்கிரமா போவோமே. நம்பர் 1, சங்கீதம் 119 அதிகாரம், சங்கீதம் 119 அதிகாரம் 11 வசனம் படிங்க.
நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி,
எல்லாரும் படிங்க, இருக்காண்டு பாருங்க.
நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன்.
சரி, நல்லா கவனிங்க. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை, நம்முடைய வசனத்தை என் இருதயத்திலே வைத்து வைத்தேன். இப்ப நல்லா கவனிங்க, நம்ம இருதயத்துல என்னத்தை வைத்து வச்சிருக்கிறோம், நல்லா கவனிங்க. முதலாவது பாவத்துக்கு விலகி நம்மை பாதுகாத்துக் கொள்ள, முதலாவது தேவனுடைய வசனத்தினால் நம்முடைய இருதயத்தை நிரப்பணும். இதை குறித்து அதிகமாக பேசல, நல்லா கவனிங்க. நான் சொல்றதை கேளுங்கப்பா, கேளுங்க, கேளுங்க. பிள்ளைகளுக்கு ஒரு தகப்பன் சொன்னது போல நான் விழுந்து விழுந்து சொல்லுகிற புத்திமதிகள், தேவன வசனத்தை கேளுங்க. நாம் வாழுகிற உலகம் பொல்லாத உலகமாக இருக்கு, நம்ம விடுகிற காத்தை பாவமாக இருக்குமோ என்று எண்ண தோன்றது. காலம் அவ்வளவு பயங்கரமாக இருக்குது, வேகமாக உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆகவே நாமும் உலகத்தோடு ஒத்து போகக்கூடாதபடி நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாகும். நல்லா கவனிங்க, முதலாவது தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடி இருக்கணும் என்றால், தேவனுடைய வசனத்தை நம்முடைய இருதயத்திலே நாம் என்ன சேர்த்து 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 வைக்கணும். ஆண்டவருடைய வசனத்தை, வேத வசனத்தை வாசித்து 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 நேசித்து 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 நம்முடைய இருதயத்தை என்ன செய்யணும், நிரப்பணும். ஒரு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வசனம் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவன் பாவத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு வழி இருக்கு. ஏன் தெரியுமோ, நாம் பாவம் செய்ய போனா உடனே நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் தேவ வசனத்தோடு நம்மோடு இடைப்பட பார்ப்பார். நம்முடைய இதயத்திலே உலக காரியங்கள் இருக்குமாக இருந்தால் நாம் இலகுவில பாவம் செத்துக்கிடம் இருக்கு. நமக்குள்ள என்ன இருக்குதோ அதை நாம பேசுகிறோம். அப்படிதான் இயேசு சொன்னாரு, இருதயத்தை நிறைவினாலே வாய் பேசும். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவர்களை பாருங்க, எப்ப பார்த்தாலும் இப்படி நான் சொல்லும் பொழுது நீங்க கொஞ்சம் யோசிக்கணும். எவரையும் குறைப்படுத்தவோ குற்றப்படுத்தவோ அல்லது என்ன குறைக்கிறதுக்கோ நான் இங்க பேசல. I am the servant of the Almighty God. தேவன் அறிவார். சோ எப்ப பார்த்தாலும் பூமி கடந்த காரியங்களே பேசிக்கொண்டு, காரணம் என்ன தெரியுமா, நம்முடைய இருதயம் பூமிக்குரிய காரியங்களால நிறைஞ்சு போயிருக்குது. அவதேச இருதயத்தை நிறைவினால வாய் பேசும். ஆண்டவருடைய வசனம், தேவனுடைய வசனம் எந்த அளவுக்கு நம்முடைய இருதயத்தில் இருக்குது, நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்குஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுறான். பொல்லாத மனுஷன் தன் பொல்லாத இருதயமாகிய பொக்குஷத்திலிருந்து பொல்லாதவர்களை எடுத்து காட்டுறான். மரமானது அதன் கனிகளாலே அறியப்படும். இடையெல்லாம் இயேசுனார். அங்கே நான் உங்களுக்கு அன்பா சொல்ற கேளுங்க, இன்னைக்கு பலர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், வருஷங்கள் போய்கொண்டே இருக்குது, ஆனால் தேவனுடைய வேதத்தை குறித்து ஒரு அறிவு ஒரு தெளிவு இல்லை. ஆண்டவருடைய வேதத்தை கிரமமாக ஒழுங்காக வாசித்து அந்த வேத வசனங்களை மனப்பாடம் பண்ணி அவைகளால நம்முடைய இருதயத்தை நிரப்பி பாவத்துக்கு விலக்கி நம்மை பாதுகாத்து பரலோக தேவனோடு சஞ்சரித்து தேவனுடைய ராஜ்யத்திலே சேர வேண்டும் என்கின்ற நோக்கம் இல்லை. இந்த பூமி குறியதையே சிந்திக்கிறது சிந்திக்கிறது சிந்திக்கிறது. எத்தனை பெற்றோர் நாம பிள்ளைகளுக்கு வேத வசனத்தை சொல்லிக் கொடுக்கிறோம், எத்தனை பெற்றோர் நாம பிள்ளைகளுக்கு வேதத்தை படி என்று சொல்லிக் கொடுக்கிறோம். அந்த புத்தகத்தை படி, இந்த புத்தகத்தை படி, அதுல உனக்கு நோட் குறைவா இருக்கு, இதுல உனக்கு மார்க்ஸ் குறைவா இருக்கு, படி 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 படி, என் மகனே படி, படிச்சு 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 கடைசியா பாதாளமே போயிட்டு. சோ படிக்கிறது பாவம் இல்லை, பிள்ளைகள் படிக்கணும், ஆனால் தேவனுக்கு முன்பாக ஆண்டவருக்கு முன்பாக படிப்பு வைக்கிறது பாவமாயிடு. ஆண்டவர் இயேசுவுக்கு முன்பாக படிப்பு பிள்ளைகளுக்கு வைக்கிறது பாவமாக. தேவன் நம்ம எல்லாரையும் அறிவார். காட் நாஸ் எவர்தி எனக்கு அறிவார தேவ ஜனமே. பாவத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேத வசனத்தை வாசித்து 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 அதை மனப்பாடம் பண்ண நிறுத்தியத்தை அதனால நிரப்பும். இந்த உபவாச கூட்டங்கள்ல சிலருடைய ஜெபத்துல வேத வசன நறுமணம் வீசுறதை பார்க்கும் பொழுது என் மனம் மகிழும். கத்தர்கள் ஜெபத்துல வேத வசனங்களை கோட் பண்ணி கோட் பண்ணி கோட் பண்ணி ஜெபிக்கிற பவர்ப்புற மிக வல்லமை உள்ள ஜெபம். வேத வசனங்களை கோட் பண்ணி ஆண்டவரை இப்படி சொல்லியிருக்கிறதே செய்யும், ஆண்டவரை உங்களுடைய வசனம் இப்படி சொல்லியிருக்கிறதே செய்யும். ஏன் தெரியுமா? அவளுக்குள்ளே இருக்குது வேத வசனம். ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது அவர்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் அந்தந்த வசனங்களை அவர்களுக்கு ஞாபகப்படுத்த அந்த வசனங்களை சொல்லி 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 ஜெபிக்க பிதாவாகிய தேவன் எஸ் என்று நமக்கு பதில் கொடுக்கிறார். அவைதான் அஞ்ஞானிகளைப் போல அதிக வார்த்தைகளை அலப்பாதிருங்கள் இருக்கு. அப்ப தேவ சமூகத்தில் போய்கள நம்முடைய மனசில் இருக்கிற எல்லாத்தையும் வேத வசனத்துக்குள்ள கொண்டு வந்து ஜெபம் பண்ணுமாக இருந்தால் அதுவே தேவனுக்கு பிரியமான ஒரு ஜெபமாக இருக்கும். ஆண்டோட நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்ன சொல்ல கேளுங்கிறேன், வேத வசனத்தினால தன்னை நிரப்பின மனுஷனுக்கு ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு என்னங்க பஞ்சம், என்னங்க தடை இருக்கு? வேத வார்த்தைகள் ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் இருக்குமாக இருந்தா அவனுக்கு ஆராதனைக்கு பஞ்சமே இல்லை, பஞ்சமே இல்லை. அந்த வார்த்தைகளை சொல்லி 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 ஆண்டவர் ஆராதித்துக்கிட்டே இருப்பான். ஆராதிக்கிட்ட எப்படி ஆராதிக்கிட்டு தெரியல. ஏன் தெரியுமா? நமக்குள்ள வேத வசனம் இல்லை, சத்தியம் நமக்குள்ள இல்லை, வேத வசனம் நமக்குள்ள இல்லை. நம்முடைய இதயத்துக்குள்ள உலக காரியம் இருக்குது, அவைதான் சொல்லப்படுற வேத வசனமும் உள்ள போகுது. பேசப்படுகிற வேத வேத வசனங்கள் உள்ள போகாததுக்கு பிரதான காரணம் என்ன தெரியுமோ? நம்முடைய இருதயத்தை ஏற்கனவே வேறு ஒன்று நிறைச்சி கொண்டு இருக்குது, நிறைச்சி இருக்குது. ஆகவே வேத வசனம் உள்ள போகுது. சோ பாவம் செய்யாதபடி நம்மை காத்துக்கொள்ள நம்பர் ஒன் முதலாவது காரியம், வேத வசனத்தினால் நம்முடைய இருதயத்தை நாம நிரப்போம். நம்பர் டூ, பாவ சூழ்நிலைகளை விட்டு நாம் விலக வேண்டும். முதலாவது வேத வசனங்கள் நம்முடைய இருதயத்தை நிரப்பணும். இரண்டாவது பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலைகளை பாவ சூழ்நிலைகளை விட்டு நாம் விலக வேண்டும். சரி, சங்கீதம் முதலாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்று, சீக்கிரம் பாருங்க. சங்கீதம் முதலாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்று வரை துன்மார்க்கர் ஆலோசனை
நடவாமலும்,
துன்மார்க்கருடைய ஆலோசனைப்படி நடவாத
பாவியுடைய வழியில
நில்லாத பரியாசக்கார உட்காரும் இடத்துல உட்காராது. சோ சங்கீதத்துல வருகிற முதல் பகுதியே அதான். சோ துன்மார்க்கருடைய ஆலோசனைப்படி நடவாத பாவியுடைய வழியில நில்லாத பரியாசக்காரும் உட்காரும் இடத்துல உட்காராது. ஹலோ, நடவாத நில்லாத உட்காராது. சில பேர் உட்கார்ந்து இப்ப படுத்து விட்டாங்க, எங்க பாவத்துக்கு படுக்க போட்டாச்சு. இதான் கவனிங்க. சோ பாவ சூழ்நிலைகளை விட்டு நாம ஓடணும். பாவம் செய்யறவர்கள் மத்தியிலே நாம வாழ்ந்து கொண்டு பாவம் செய்யாம இருக்க முடியாது. இப்படி நாம சொல்லும் பொழுது யோசிப்ப எடுத்துக்கொள்ளுங்க, பரிசுத்தமான ஒரு தேவனுடைய மனுஷன், மிக அழகான ஒரு ஹேண்ட்ஸ் போய் சொல்றாங்க. அந்த நாட்கள் அழகாக இருப்பான், பாவம் செய்யக்கூடிய சூழல் அவனுக்கு இருக்குது. நல்லா கவனிங்க, அவன் என்ன தெரியுமோ, அந்த இடத்தை விட்டே ஓடினான் இருக்கு. இதுக்கு பெரிய சுப்ப நச்சரம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அல்லது அசாதாரண மனுஷன் நாம நம்ம நெச்சிடக்கூடாது. ஹலோ ஹலோ, இன்னும் நீங்களும் நானும் இந்த ரத்தத்திலும் மாம்சத்தில் தான் இருக்கிறோம். இந்த பலவீனமான பாண்டத்துல நான் அப்போ சொன்னேனே, அர்ச்சிக்கப்படுறதுக்கு முதல்ல இருந்த அதே கண்தான், அதே மூக்குத்தான், அதே வாய்தான், அதே நாக்குத்தான், அதே இருதயம் தான், அதே கைதான், அதே கால் தான், இப்பைக்கும் அதான் இருக்குது இருக்குது. ஆகவே ரட்சிக்கப்பட்டவர்களும் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றவர்களும் கூட பாவம் செய்யறதுக்கு இடம் இருக்குது. பரிசுத்தாவியை பெற்றுவிட்ட ஒரு மனுஷன் பாவம் செய்ய முடியாதுன்னு நான் சொல்ல முடியாது. ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்களும் பாவம் செய்யறதுக்கு இடம் இருக்குது. ஆகவே நான் சொல்றேன் கேளு, பாவ சூழ்நிலையை விட்டு விலகு. நான் சொல்ற கேளு, சொல்ற கேளு, பாவ சூழ்நிலையை விட்டு விலகு. குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு நீ போய்கொண்டிருக்கிறாய், அந்த இடத்துல உனக்கு 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 பிசாசு கண்ணி வச்சிருக்கிறார், தன்னை விளையாடும். சோ அங்கே உனக்கு பிசாசு பொறி வச்சிருக்கிறார், உனக்கு தெரியுது அங்க சிக்கல் இருக்குது. ஏன் தொடர்ந்து போற? குறிப்பிட்ட ஒரு நபரோடு நீ தொடர்ந்து அதிகமாக பேசுறதுல உனக்கு சஞ்சலம் இருக்குதா, சலனம் இருக்குதா, அந்த இடத்தை விட்டு விலகு. ஏன்னா உன்னை நீ காத்து கொள்ளணும், உன்னை நீ காத்து கொள்ளணும். தேவனால் பிறந்தவன் தன்னை சொல்லுங்க காக்கிறான், பொல்லாங்கிறவனை தொடா. நல்லா கவனிங்க, நான் வேதவசனம் தான் சொல்றேன். தேவனால் பிறந்தவன், ரட்சிக்கப்பட்டவன் தன்னை காக்கிறான், அப்பொழுது பிசாசு அவனை தொட முடியாது. அப்ப ரட்சிக்கப்பட்டவர்கள் தங்களை காக்கிறவர்களாக இருக்க என்ன தெரியுமோ, உனக்கு பாவம் செய்ய தூண்டுகிற சூழ்நிலைகளை விட்டு நீ விலகணும், அப்படிப்பட்ட நபர்களை விட்டு நீ விலகணும். அது உறவாக இருக்கலாம், என்னதான் இருக்கலாம், இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு சொல்றத கேளு. உன்னை உண்டாக்கின, உன்னை ரட்சித்த தெய்வத்தை துக்கப்படுத்துறதா, அல்லது ஏதோ ஒரு மனுஷனுடைய பாவ சூழ்நிலைகளுக்கு தலைவணங்குறதா, உன்னுடைய வாழ்க்கையை விசாசுக்கு உலகத்துக்கு தாரை வாக்குறதா, அல்லது உன்னை உண்டாக்கின தேவனுக்கு முன்பாக தலைவணங்குறதா, எது சரி, எது நீதி, எது தேவை, எது உண்மை, யோசித்து பாரு. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட அநேக பிசாசுக்கு தலைவணங்குறார்கள் பாரு, பாவத்தின் உலகத்தை கலக்கின யோன் வெஸ்லி என்கின்ற தேவ மனுஷர் சொன்னார், பாவத்துக்கு நடுங்கிற 100 ஊழியக்காரர் 100 பிரசங்கி கொண்டு வாருங்க, ஆகவே வைத்து இந்த உலகத்தை நான் கலக்கி விடுவேன்னு சொன்னார். இதை கருவாறு தேவடைய பிள்ளைகளே, உன்னை பாவம் செய்ய தூண்டுகிற சூழ்நிலைகளை விட்டு நீ விலகணும். யோசேப்பு பாவம் செய்ய இருக்கக்கூடிய சூழ்நிலை விட்டு விலகினாரு, ஆனா சிம்சோனோ பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலை என்ன செய்தாரு, இருந்தாரு, படுத்தாரு, கடைசியாக என்ன நடந்தது, தேவனே அவரை விட்டு விலகினார். அவன் அந்த சூழ்நிலை விட்டு விலகல, கீட்டு நடந்தது என்ன அறிவோம். ஆகவே உனக்கு பாவம் செய்ய தூண்டுகிற நபர்கள், சூழ்நிலைகள், இடங்களை விட்டு நீ விலகணும். அப்படி இல்லாட்ட ஒரு நாளைக்கு நீ அதில் சிக்க வேண்டி வரும் என்று நான் ஒரு எச்சரிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். மூணாவது, பாவத்தை விட்டு நம்ம விலகி நம்மை பாதுகாத்துக் கொள்ள பரிசுத்த பாவத்தை மேற்கொள்ள பரிசுத்த ஆவியாருடைய பலம் நமக்கு வேண்டும். நன்றாக கவனிங்க. நம்பர் 3, மூணாவது, பரிசுத்த ஆவியின் பலம் இல்லாமல், பரிசுத்த ஆவியோட உதவி இல்லாமல் பாவத்தை நாம மேற்கொள்ளவே முடியாது. இதை தயவு செய்து நாம உணர்ந்து கொள்ளணும். நாம் பலவீனமான மனுஷர்கள், நாம் ஒன்றும் என்ன அசாதாரண மனுஷர்கள் இல்லையே. ஆகவே நாம் பாவத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள நமக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் அவசியம், அவசியம். நன்றா கவனிங்க, அப்போஸ்தலருடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்க. பேதுரு ரட்சிக்கப்படுறதுக்கு முதல் எப்படி இருந்தா பாருங்க. அவங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முதலே, நீ பெரியவனா, நான் பெரியவனா, பல பக்கத்துல யாரு, இடப்பக்கத்துல யாரு, பரலோகத்துல எவன் பெரியவனாக இருப்பான், வழியில எல்லாம் தர்க்கம் பண்ணினார்கள் எல்லாம் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். இயேசுவோட நேருக்கு நேர் இருந்த போதும் அவங்க சாயல் மாறல பாருங்க. ஆனால் என்றைக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அவர்கள் பெற்றார்களோ, பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால உண்டான அழகான மாற்றங்கள் அப்பப்ப அவைகளை விவரிக்கவே முடியாது. சோ பாவத்தை மேற்கொள்ள நமக்கு பரிசுத்த ஆவியின் பலம் வேணும். சோ இதற்கு தான் நாம கிரமமாக செபிக்கணும். என்ன கவனிங்க, நான் ஒரு ஊழிகர், ஒரு நாள் ரெண்டு நாள் ஜெபம் பண்ணாம விட்டனோ என் சிந்தனைகளை கட்டுப்படுத்துறது எனக்கே கஷ்டமா இருக்கும். எனக்கு தெரியும் நான் பிறப்பான நல்லவன் இல்லை, எனக்கு தெரியும் இந்த மாமிசம் கெட்டதுன்னு சொல்லி, எனக்கு தெரியும் நான் என்ன பெரிய பரிசுத்தவான் இல்லைன்னு தெரியும். ஆகவே நான் என்ன செய்வேன், அடிக்கடி என் பலவீனத்தில் தேவனுடைய பலம் விளங்கவும், தேவனுடைய நோக்கம் இட வாழ்வில் நிறைவேறி முடியவும் அடிக்கடி நான் தேவ பாதத்தை நாடுவேன். ஜெபம் பண்ணுவேன், கர்த்தரே காத்திர ஆண்டவரே என்னை உம்மாலே அல்லாமல் என்னாலே ஒன்றும் செய்ய முடியாது, ஆனா என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உனக்கு சொல்றேன் என் அருமை ஆத்துமாவே, நான் உனக்கு சொல்றேன், பாவத்தை மேற்கொள்ள பரிசுத்த ஆவியின் பலம் உனக்கு தேவை. ஆகவே அடிக்கடி அடிக்கடி தேவ பாதத்தை நாடு, ஆண்டவருடைய பாதத்திலே தரித்திருந்து ஜெபம் பண்ணி, ஜெபித்து 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 ஆவியின் பலத்தை பெற்று உனக்கு விரோதமான போராடுகிற பாவ சங்கிலிகளை உடைத்து நீ ஜெயங்கொண்டு ஒரு வெற்றி உள்ள புருஷனாய், ஒரு வெற்றி உள்ள ஒரு மகளாக, வெற்றி உள்ள ஒரு சகோதரியாக வாழ்ந்து நீ இன்னும் பரலோக ராஜ்யம் வந்து சேர வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் எதிர்பார்க்க. ஆகவேதான் வெளிப்படுத்த விஷயத்தை பார்க்க ஜெயங்கொள்ளுற ஒன்றும் ஒருவரும் இழந்து போகாதபடி பாவத்தை விட்டு நாம் மனம் திரும்பி பரலோக தேவனோடு ஐக்கியமாகும். ஆகவே பாவத்தை விட்டு நீ பாவத்துக்கு விலக்கி உன்னை பாதுகாத்துக் கொள்ள உனக்கு பரிசுத்த ஆவியின் பலம் தேவை, ஆவியோட நிறைவு தேவை. ஆகவே அடிக்கடி தேவனுடைய சமூகத்திலே போய் காத்திருந்த ஜெபமன் குறிப்பிட்ட ஒரு பாவம் அடிக்கடி தாக்கிக் கொண்டிருக்குதா, குறிப்பிட்ட ஒரு பாவத்திலிருந்து உனக்கு விடுதலை இல்லையா, உடன் போகாது. தேவ சமூகத்தை கதவை போட்டு தேவ பாவத்திலிருந்து மன்றாடு ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, இந்த பாவம் அடிக்கடி குட்டுகிற சாத்தான தூதம் போல எனக்கு இருக்குது ஆண்டவரே, தயவு செய்து என்னை குணமாக்குங்க, என்னை பலப்படுத்துங்க சொல்லி அதை விட்டுட்டு என்னுடைய பலவீனம் சொல்லி பாவத்தை நாம மறைக்க கூடாது. நல்ல கவனிங்க, பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வாடைய மாட்டான்னு சொல்லி தான் பார்த்து நல்ல கவனிங்க. சோ இது என்னுடைய பலவீனம் சொல்லி அதுக்குள்ள நம்ம மறைஞ்சிடக்கூடாது. நான் சொல்றேன் கேளுங்க, சொல்றேன் கேளுங்க, பாவத்தை செஞ்சிட்டு இது என் பலவீனம் சொல்றதுக்கு மறைஞ்சிடாதபடி பாவத்தை அறிக்கை செய்து நம்ம விட்டுவிட வேண்டும். சோ அதை நாம விலங்கொள்ள வேண்டும், அதை நாம மேற்கொள்ள வேண்டும். அதற்கு தேவ சமூகத்தில் காத்திருந்து நாம் அதிகம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். ஸ்தோத்திரம் போகட்டும். அடுத்தது தெரியுமா, நம்பர் 4, பரிசுத்தவான்களுடைய அக்கியம் மிக முக்கியம். நல்ல கவனிங்க, நாலாவது பாவத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள தேவனுடைய பிள்ளைகளோடு பரிசுத்தவான்களோடு இருக்கிற அக்கியத்தை நாம் காத்துக்கொள்வது மிகவும் அவசியம். நான் சொல்லுவேன், தேவ பிள்ளைகளுடைய அக்கியத்தை விட்டு உலகத்தோடு தன் அக்கியத்தை காத்துக் கொள்றவர்கள் அவர்கள் ஏற்கனவே பாவத்துக்குள்ளே போய்விட்டார்கள். நான் திரும்ப சொன்னேன், பாவம் என்ன, தேவனுடைய வசனத்தை மீறுவது பாவமா? அவை உலகத்தோடு நமக்கு ஐக்கியம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுது. அது இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் இல்லை என்று வேதம் நமக்கு வகையாக, இதுக்கு ஒரு வியாக்கியானம் பெருசாக தேவையில்லை. ஆகவே நான் சொல்றேன், தேவ பிள்ளைகளுடைய ஐக்கியத்தை விட்டு விலகி உலகத்தோடு தன் ஐக்கியத்தை காத்துக் கொள்றவர்கள் பரிசுத்தமாக வாழ்ந்து தேவனோடு ஐக்கியப்பட முடியாது. So, நாம உலகத்தோடு உலகத்தில் இருக்கோடு நாம அன்பாக இருக்கணும். We may have a friendship, but we don't have a fellowship. இயேசு பாவிகளை சிநேகிதன் எனப்பட்டார், ஆனா பாவிகளோடு அக்கியமாக இருக்கல. விளைகளும் வித்தியாசத்தை விளைகளும் வித்தியாசத்தை விளைகளும் இயேசு பாவிகளை சிநேகிதன் எனப்பட்டார். A friend of sinner. Jesus is a friend of sinner. பாவிகளை சிநேகிதனப்பட்டார், ஆனா பாவிகளோடு ஐக்கியமாக இருக்கல. சோ நாம் உலகத்தோடு உலகத்தினோடு நாம் அன்பா இருக்கிறது காரணம் என்ன, அவர்களை எப்படியாவது ஆண்டவருக்கு ஆதாயப்படுது. எனக்கு அருமையான தேவோட பிள்ளைகளை நான் சொல்றதை கேளுங்க, பரிசுத்தவான்கள் தேவோட பிள்ளைகளுடைய ஐக்கியத்தை நாம காத்துக்கொள்ளணும். அவங்களோடு பேசி அவங்களோடத்தில் ஆலோசனை பெற்று அவங்களோடு செபித்து அவங்களோடு உறவாடி அவங்களோடு நம்முடைய சந்தோஷத்துக்கு துக்கத்தை நாம கலந்து கொண்டு அவங்களோடு நம்ம ஐக்கியத்தை காத்துக்கொண்டாலும். ஏன்றால் இன்றைக்கு பாருங்க, இங்க இருந்து நாம தேவோட வசனத்தை கேட்கிறோம் இல்லையா, முடிஞ்ச உடனே போறோம் பாருங்க, இரவு அல்லது நாளைக்கு போய் அவவிசுவாசிகளை கூட்டத்தை நடுவே பரிசுத்தமான தேவ பிள்ளைகளுடைய ஐக்கியத்தை நாம காத்துக்கொள்வது நமக்கு மிகவும் மிகவும் பாதுகாப்பு. நம்பர் 5, தனியாக இருக்கும் பொழுது உன்னை காத்துக்கொள். பாவத்தை தூண்டும் படங்கள், காட்சிகள், பாடல்கள், புஸ்தகங்கள், உரையாடல்களை தவிர்த்துக்கொள். யங் பீப்பிள், யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். சொல்றேன் கேளுங்க, உங்களை தான் எனக்கு சேர்த்து. தனியே நீ இருக்கும் பொழுது நீ எப்படி இருக்கிறாயோ, தட் இஸ் யுவர் ரியாலிட்டி. வீட்டில் ஒருத்தரும் இல்லை, நல்லா கவனி, வீட்டில் ஒருத்தரும் இல்லை, நீ மாத்திரம் தனியே இருக்கிறாய். அந்த நேரத்தில் நீ எப்படி இருக்கிறாய், அதுதான் உடைய உண்மை தத்துவம், அதுதான் உண்மையான நீ. நீ தனியே இருக்கும் பொழுது வீட்டில் ஒருத்தரும் இல்லை, டிவியில் எண்ணத்தை பார்க்கிறாய், இன்டர்நெட்டுக்குள்ள போய் எண்ணத்தை எல்லாம் பார்க்கிறாய். ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன், நான் மனைவி, அந்த அம்மா சொன்னாங்க, எந்த பிள்ளை ஒரு இடமும் போகாது, அவன் எப்பயும் வந்து இன்டர்நெட்ல இருப்பான், புகழ் ஒரு இடமும் போறேன். நான் மனசுக்குள்ள யோசிச்சேன், அவன் போகாத உலகம் எல்லாம் அதுக்குள்ள போகலாம். நாம கன்ஃபிடன்ஸ் அப்போ நம்ம நல்லா கவனிக்க, நாம பிள்ளைகள் மேல நம்பிக்கை வைக்கணும். ஆனால் ஓவர் கான்பிடன்ஸ், மிதமிஞ்சின நம்பிக்கை, அது பல தவறுகளுக்கு வழியை கொண்டது. பிள்ளைகளை நம்பிக்கை வைக்கணும், ஆனால் மிதமிஞ்சின நம்பிக்கை நன்மை கொண்டு வரும். அது ஏமாற்றத்தை கொண்டு வந்தால் ஆச்சரியப்படாது. என் பிள்ளை ஒரு காலம் அப்படி செய்யவே மாட்டான், நடக்கவே மாட்டான். அந்த அளவுக்கு பிள்ளைகள் இருக்கிறது இருந்தால் சந்தோஷம், ஆண்டவருக்கு அதுக்காக ஸ்தோத்திரம். ஆனால் என் பிள்ளை தவறவே மாட்டான்னு சொல்லி நம்ம பெருமை அடிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. Please keep it in your mind deeply. தனியே இருக்கும் பொழுது நாம எப்படி இருக்கிறோம், வீட்டில் ஒருவரும் இல்லை, எடுக்கிறது ரிமோட் கண்ட்ரோல், போடு தட்டு தட்டு, எந்த காட்சி எந்த காட்சி எந்த படம், அப்பப்பா இன்டர்நெட்டுக்குள்ள போய் நெட்டுக்குள்ள போய் அந்தந்த அலங்கோலுகள், அம்மா அப்பாவுக்கு தெரியாத அனைத்து நம்ம பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு அட்டுப்படி, 10-11 வயசுல அவங்களுக்கு பெரிய காரியம் எல்லாம் தெரியும். நம்ம விட ஒன்னு நீங்க யோசிக்க கூடாது, அவங்கள சின்ன பிள்ளைன்னு சொல்லு. வாழ்வு பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறது, தனியே இருக்கும் பொழுது நீ எப்படி இருக்கிறாய், அதுதான் அந்த ரியாலிட்டி. கவனிச்சுக்கொள், நீ தனியே இருந்தாலும் தேவோட கண்கள் உன்னை பார்த்துட்டு இருக்கிறது மறந்துடாது. நான் அடிக்கடி சொன்னேன் இல்லையா, நம்முடைய தேவன் நம்மை காண்கிற தேவன், நம்மை கேட்கிற தேவன், நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிறது. ஆகவே உமக்கு விரோதமாக நான் எப்படி பாவசியம், உமக்கு மறைவாக நான் எங்கே ஓடுவேன். இடகரிமான தேவோட பிள்ளைகளை எனக்கு சேர்த்துதான் நான் பேசுறேன், பிரசங்கம் பண்றேன். அப்ப தனியே இருக்கும் பொழுது உன்னை காத்துக்கொள், கவனித்துக்கொள். அந்த நேரத்தில் பாவம் செய்கிற தோன்றுகிற காட்சிகளோ படங்களோ உரையாடல்களோ, தனியே இருக்கும் பொழுது யாரோட பேசுற மதியமா, ஹலோ, வீட்டில் ஒருத்தர் பில்லியன் சொன்னா டெலிபோன் எடுத்து யாரோட அதிகம் கதைக்கிறான். ஒரு குறிப்பிட்ட நபரோடு மாத்திரம் அதிகமாக நம்ம பேசுவதன் காரணம் என்ன? உடைய காலத்தில் இப்படி பல காரியங்களை பார்த்து வந்திருக்கு. அவ பிள்ளைகளுக்கு சொல்றது போல சொல்றேன், தவறியும் நாம் தவறி போயிடக்கூடாது. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே பாவத்தின் மேலே உனக்கு வெற்றி உண்டு என்கின்றதை நீ உண்மையாய் உறுதியாய் விசுவாசிக்கணும். படிங்க ரோமர் 7:25, சீக்கிரம் ரோமர் 7:25.
நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன், அதனால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கும்
மேலுக்கு பார்த்தீங்களா, நிர்பந்தமான மனுஷன் தான் இந்த மன சரித்திருந்து யார் என்ன விடுதலாக்குவார். அதுக்கு மேல போவீங்களா இருந்தால் பாவ போராட்டத்தை குறித்து சொல்லிக்கிட்டே போறார். பாவத்தை குறித்தும் தன் மாமிசத்தில் இருக்கிற போராட்டத்தையும் குறித்து சொல்லிட்டு சொல்றாரு, நிர்பந்தமான மனுஷனா இந்த மரண சரித்து யாருன்னு விடுதலை தொழில் சொல்றாரு. கத்தரா இயேசு நாமத்திலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். தம்பி தங்கச்சி அண்ணமாரி அக்கமாரி, விசுவாசத்தினால் பாவத்தை நாம் மேற்கொள்ள முடியும். என்ன தெரியுமோ, எந்த பாவமும் என்னை மேற்கொள்ள முடியாது. யூ ஹாவ் டு கன்ஃபஸ், யூ ஹாவ் டு பிலீவ் இட் அண்ட் யூ ஹாவ் டு கன்ஃபஸ் இட். நான் இதை அபியாசப்படுத்தீர்கள், கத்தருக்கு முன்னால சொல்றேன், நான் சொல்ற கேளு, ஏதாவது ஒரு பாவம் மீட்கொள்ளக்கூடாது. என்ன சொல்றது தெரியுமா, இயேசுவின் நாமத்திலே இந்த பாவத்தின் மேலே எனக்கு வெற்றி உண்டு. ஏனால் ஆண்டவர் நமக்குள்ளே ஆவியாக இருக்கிறார். எதற்கு? பாவத்தின் மேல நமக்கு பலம் தர்றது. அவர் பரிசுத்தமாக வாழ்ந்தது போல நாமும் அவரை போல வாழும். அதுக்காகத்தான் நமக்குள்ள வந்த அவர் வாசமா இருக்க, கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கை உங்களுக்குள்ளே வாசமா இருக்கிறது என்ற ரகசியம். ஆகவே இதை சில பேர் சொல்ற பிசாசு வந்து காதல சொல்லுவான் சில பேருக்கு, ஹலோ தம்பி தங்கச்சி, என்னதான் இருந்தாலும் உனக்கு இந்த குறிப்பிட்ட பாவத்திலிருந்து நீ ஜெயிக்க முடியாது, நீ விடுதலை விட முடியாது. சரி சொன்ன என்ன செய்யறது, இது என்ன பலவீனம். கடவுள் அறிவார், கத்தர் அறிவார். ஏன் தசோபம் கொடுக்கிறேல்ல, தேவன் அறிவார். ஏன் காணிக்க கொடுக்கிறேல்ல, தேவன் அறிவார். எனக்கு இருக்கிற கடன் பிரச்சனை கஷ்டம் எல்லாம் தேவன் அறிவார். ஆனா வசனம் என்ன சொல்லுது அதை நாம பார்க்கிறேன். ஆனா தேவன் அறிவார், அதுக்கும் வசனம் தான், இதுக்கும் வசனம். காதல வந்து ஓதுவா, தம்பி உனக்கு இந்த பிரச்சனை விடுதலை, உனக்கு இந்த பாவத்திலிருந்து நீ ஜெயம்புற, காலம் முழுக்க உப்பிடுங்க. தயவுசெய்து சொல்ற கேளுங்க, இது பிசாசின் சத்தம். உண்ட காதல, உண்ட மனதுல குறிப்பிட்ட பாவத்தில இருந்து உனக்கு வெட்டியிலேன்னு சொல்லி உனக்குல சத்துரு போடுற சத்தத்துக்கு செவி கொடுக்காது. நான் உனக்கு சொல்கிறேன், கத்தோட ஊழியக்காரனாக நான் உனக்கு சொல்றேன், எந்த பாவத்தின் மேலும் உனக்கு வெட்டி இருக்குது, எந்த பாவத்தின் மேலும் உனக்கு ஜெயம் இருக்குது. கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல உனக்கு ஜெயம் உண்டு, ஜெயம் உண்டு, விடுதலை உண்டு. நீ இதை விசுவாசிக்கணும், இதனை எதை விசுவாசிக்கிற அதை நீ அறிக்கை பண்ணு. இந்த பாவத்தின் மேல எனக்கு வெட்டி உண்டு, இந்த பொல்லாத பாவத்தின் வார்த்தைகளுக்கு இடத்திலே இதயத்திலே இடம் கொடுக்காது. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். சரி, அடுத்ததாக ஏழாவதாக என்ன தெரியுமா, ஏழாவதாக பாவம் செய்யாமல் பரிசுத்தமாய் வாழ நாம் தீர்மானம் பண்ண வேண்டும். So you have to make a decision in your heart. பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்கு தீர்மானம் மிக முக்கியம். ஹலோ, வாழ்க்கையே ஒரு தீர்மானம் தான். Life is full of decision. இங்க பாருங்க, இன்னைக்கு நீங்க எல்லாரும் வீட்டை வலித்து வலிக்கிறது முதல் இந்த உடுப்பு போடணும்பட்டு நீங்க எல்லாம் தீர்மானிச்சுட்டீங்க. கண்ணு மூடிட்டு கபட்ட போய் தடவி ஏதோ ஒன்று தூக்கி தொக்கண்டு போட்டுட்டு வந்தீங்களா? இன்னைக்கு இப்படி போறோம், இந்த இது நாம நாம அறியாமலேயே சில. இன்னைக்கு வீட்டை போய் என்னத்த சமைக்கிறது? லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் டிசிஷன். இன்னைக்கு ஆராதனைக்கு போகணும், ஆகவே தான் எல்லாத்தையும் விட்டு நாம ஆலயத்துக்கு வந்திருக்கு, இல்லாட்டா நம்ம வேற எங்கேயும் போறோம். அதான் நடிகர் சொல்றது, தீர்மானங்களே வாழ்வை தீர்மானிக்கிறது, முடிவுகளே நம்முடைய வாழ்க்கையை முடிவு செய்யறது. என்றோ ஒரு நாள் செய்த தவறான தீர்மானத்தினால் வாழ்க்கையில இன்றைக்கும் கஷ்டப்படுற சிலரை நான் அறிவேன். ரபடியில சொல்ல முடியாது, என்ன செய்யறது. எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் சரியான தீர்மானங்களை நாம் எடுக்க, பாவம் செய்யக்கூடாது. தானியேல் முதலாம் அதிகாரம் 8 வசனம் படிங்க. தானியேல் 1:8.
தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு.
தானியேல் என்ன செய்யாரு, உங்களையும் என்னை போல சாதாரண மனுஷன் தான், ஆனா பாவம் செய்யக்கூடாது என்று தன் இருதயத்தில் அவர் தீர்மானம் பண்ணுறாரோ அந்த தீர்மானத்தில் உறுதியாக பாருங்க. பாவம் செய்யக்கூடாது, இன்றைக்கு நீ ஒரு தீர்மானம் விடு. தம்பி தங்கச்சி, இன்றைக்கு you have to make a decision in your life today. The Lord will help you. The Spirit of God will cover you. ஆவியானவர் உன்னை கவப்படுவார், உன்னை நடத்துவார். ஏன் தெரியுமா, நீ தீர்மானம். ஆகவே இன்றைக்கு நான் உனக்கு சொல்றேன், தம்பி தங்கச்சி, அண்ணமாரே, அக்கம்மாரே, இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடு. இனிமேல் இந்த குறிப்பிட்ட பாவத்தை தேவனுக்கு விரோதமாக நான் செய்ய மாட்டேன். நீ தீர்மானம் எடுத்தா அந்த தீர்மானத்தை உறைஞ்சி பார்க்கறதுக்கு சில சோதனைகளும் அதில் வரத்தான் செய்யும், இல்லேன் இல்லை. ஆனால் அதுல நாம உறுதியாக இருந்துட்டு மட்டும் நமக்கு ஜெயந்தான். எப்பயும் திரும்ப திரும்ப ஒரே காரியத்தை நம்ம விழுந்து கொண்டிருக்கிறது நன்மையா, நீங்களே யோசித்துப்பார். அவர் எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகளே, தீர்மானங்கள் மிக நம்முடைய வாழ்விலே முக்கியமாகும். கத்தோட நம்ம ரட்சிக்கப்பட்டது ஒரு தீர்மானம் இல்லையா? இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற நாம் எடுத்த தீர்மானம் தான் நாம் இன்றைக்கு ஆண்டவர் பிள்ளைகளாக இருந்து தேவனை நாம் தொடர்ந்து கொள்வோம். கத்தோட நாமத்தை ஞானஸ்தானம் எடுக்கிறது ஒரு தீர்மானம். இன்றைக்கு சில பேருக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு தீர்மானம் எடுக்க முடியாம இருக்கு. பிறகு பார்ப்போம், அல்லாட்டா ஞானஸ்தானம் எடுத்துட்டா அம்மா என்ன சொல்லுவாங்க, அப்பா என்ன சொல்லுவாங்க, உறவுகள் என்ன சொல்லும், அவங்க என்ன சொல்லுவாங்க, குபங்க என்ன சொல்லுவாங்க, அவங்களும் பார்க்கற மொழியா நான் கர்த்தரை பார்க்கறோம் இல்லை. நம்ம உண்டாக்கின தெய்வம் ஆண்டவர் சொல்றாரு எடு ஞானஸ்தானத்தை. நாம சொன்ன இல்ல ஆண்டவரே, சொந்தம் என்ன சொல்லு, உறவு என்ன சொல்லு, உலகம் என்ன சொல்லு, கொஞ்சம் பொறுங்க ஆண்டவர். பட் நமக்கு தெரியும் வேதத்தில் இப்படி ஆண்டவர் சொல்லியிருக்கான்னு சொல்லி. ஒருவேளை ஆண்டவர் என்ன 1000 தடவை ஞானஸ்தானம் முடிக்க சொல்லியிருந்தா நான் 1000 தடவை ஞானஸ்தானம் முடிக்கிறதுக்கு ஆயிட்டேன். ஆனா ஞானஸ்தானம் பண்றது ஒரு தடவை என்பது சத்தியம். ஒரே தடவை தான் ஞானஸ்தானம், ஒரு முறை தான் ஞானஸ்தானம், பல தடவை. சோ நம்ம மனம் திரும்பி ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக் கொடுத்ததுக்கு அடையாளம் ஞானஸ்தானமா. அங்க போய் நாம பாவத்துக்கு மனம் திரும்பி இயேசுவை தேவனுடைய குமாரனாக விசுவாசித்தார். அடுத்து நாம செய்யறது பாருங்க, பைபிள்ல நாம பார்க்கும் பொழுது அண்டைக்கே சுவிசேஷத்தை கேட்டு அண்டைக்கே மனம் திரும்பி அண்டைக்கே ஞானஸ்தானம் எடுத்தவங்க ஆயிரக்கணக்கில் இருக்கிறார்கள். முதல் சபை ஆரம்பத்தில் சபை ஆரம்பமாகும் பொழுது ஒரே நாளில 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்களோ அதே நாளில 3000 பேர் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறாங்களே. அவங்க ஞானஸ்தானத்தை பின்புறையில பேதர் பேசுறாரு, கேட்டாங்க உடனே ஞானஸ்தானம் எடுக்க. கொன்னலிய வீட்டுல போய் பேதர் பிரசங்கம் பண்றாரு, வீட்டுல இருந்த அனைவருக்கும் அன்றைக்கே ஞானஸ்தானம். எத்தியோப்பியா மந்திரி போய்கொண்டிருக்கிறான், பிலிப்பு அவனிடத்துல போய் இயேசு எப்படி சொல்றாரு, தண்ணி இருக்குது ஞானஸ்தானம் தடையில்லை, நீ இயேசுவை தேவடைய குமாரன் விசுவ தடையில்லை விசுவாசிக்கிற உடனே ஞானஸ்தானம். சொல்வைகளை கொடுத்து நாம என்ன சொல்ல போறோம், இல்ல கொஞ்சம் போறங்க என்று, கொஞ்சம் போறங்க என்று காலம் நிறைவேறது அல்ல, நல்ல காலம் பாக்குறவங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வசனத்துக்கு எவ்வளவு வேகமாக நாம கீழ்படுகிறோம், ஆண்டவுடைய சித்தத்துக்கு எவ்வளவு வேகம் நாம கமிட் பண்றோம். ஞானஸ்தானம் என்றது ஒரு சடங்கு இல்லை, அது தேவனுடைய கட்டள, நாம் அதற்கு கீழ்படியும், இதுக்கு நாம பின்போடக்கூடாது. ஆகவே நீ மனம் திரும்பி இயேசுவை தேவனுடைய குமாரனாக விசுவாசித்து நீ ஞானஸ்தானம் எடுக்கணும், அப்பொழுது நீ தேவனுடைய பிள்ளையாகும். ஏனென்றால் விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் கட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ நியாயத்தை ஆக்கினைக்குள்ளாத்தீர்ப்பு. ஆகவே விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் கட்சிக்கப்படும். அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், அவர்கள் தேவனுடைய புத்திராக இருக்கார்கள். ஆகவே நாம இயேசுவை நம்பினாலும் மனம் திரும்பி நாம ஞானஸ்தானம் முடிக்காவிட்டால் நாம் தேவனுடைய பிள்ளையாக முடியாது, தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் செல்லவும் முடியாது. அது சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த கவனிங்க ஸ்தோத்திரம். ஆகவே தீர்மானம், ஞானஸ்தானம் என்றது ஒரு டிசிஷன். கர்த்தருடைய நாமத்தில் ஸ்தோத்திரம். என்னதான் இருந்தாலும் பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி நாம தீர்மானம் எடுக்கணும். பாவத்துக்கு விரோதமான போராட்டத்தை கடைசி மட்டும் நாம் கைவிடவே கூடாது. ஏதோ ஒரு பாவத்துக்கு நம்ம செய்யக்கூடாது தீர்மானம் எடுத்தாலும் ஒருவர் திரும்பவும் அதில் தவறுனால நாம எழும்போனும். நாம பண்டி இல்லை, நம்ம ஆடு. ஆடுகளுக்கு தான் இயேசு மேய்ப்பு. ஒரு ஆடு பாரு, சேத்துல விழுந்தா அதான் சொல்லணும், மன்னிக்குள்ளே முள்ளுத்தீவு நகரில் ஒரு வயல் இருந்தது, அதுல ஒரு ஆடு அந்த வரம்பில் நடந்து போச்சு, கால் தவறி கீழே விழுந்துட்டு விழுந்த சேறு சகதி. அந்த ஆடுக்கு அதுக்குள்ள கிடைக்க இஷ்டமில்லை, எப்படியாவது அதை விட்டு வெளியில வரணும் கொண்டு காலை கைய போட்டு அடிச்சுட்டே இருக்குது, காலை அடிச்சுட்டு வெளியே வர்றது ட்ரை பண்ணு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அந்த வரம்புக்கு மேல அந்த வழியால ஒரு வண்டி வருது, அது நிமிந்து பார்க்காது, அதெல்லாம் வானத்துல பார்க்க, எப்ப பார்த்தாலும் கீழே தான் பார்க்கும், பூமியை தான் பார்க்கும், மேல தேவன வானத்தை பார்க்காது. பண்டி எப்பயாவது நிமிந்து பார்த்தா பார்த்திருக்கீங்களோ, அப்புறம் நீங்க வேற ஏதாவது பார்த்திருக்கோம், நான் பண்டியை சொல்றேன், அசல் பண்டி. எப்ப பார்த்தாலும் கீழே ஏதாவது கிடைக்குமா தின்றது பார்த்துட்டு. சோ அந்த வரம்புல வந்து கொண்டு இந்த பண்டி அதுக்கும் கால் தவறி கீழே விழுந்துச்சு, கீழே விழுந்த அதே சேறு சகதி. இந்த பண்டி சொல்லிச்சு, இதுதான் நம்ம இடம், இதுதான் நமக்கு பொருத்தமான இடம் என்று அந்த அந்த சேத்துக்கிட்டேயே அது கிடந்து விளையாட ஆரம். இப்ப பாவத்துல நாம விழுந்துட்டா நாம் அதுக்கு கிடைக்க கூடாது, அதை விட்டு வெளியேறும், அதை விட்டு நாம மனம் திரும்பி வெளியில வரணும் சீக்கிரமாக. அந்த பாவத்தை விட்டு சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முதல் நாம அறிக்கை பண்ணி வெளியில வரணும், அதுக்கு நீ கிடைக்க கூடாது, பாவத்திலே கிடைக்க கூடாது. நம்ம மனம் திரும்பி மனம் பருந்தி மனம் திரும்பி நாம ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு பெற்று பெற்றுக்கொண்டு தேவனிடத்தில் திரும்பவும் நாம் ஐக்கியமாகணும், திரும்பவும் அந்த தேவன் பிரசுரத்துக்கு வரணும், திரும்பவும் ஆண்டவரோட நாம உறவாடணும், திரும்பவும் கத்தருக்குள்ள நாம பலம் கொள்ளணும். அவைதான் எது சொல்றது, நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் அவன் எழுந்திருமா. ஆஹா, ஏழு தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பார் சொன்னா 6 தரம் மட்டும் விழலாமோ பாவத்துல? ஏன்னா 7 தரம் இருக்குதானே. அப்ப நான் இன்னும் ஒருக்கா அதை செஞ்சுட்டு ஆண்டவரே பண்ணி, இன்னும் ஒருக்கா செஞ்சுட்டு ஆண்டவரே பண்ணி, இன்னொருக்கா செஞ்சுட்டு ஆண்டவரே பண்ணி, இப்படி சொல்லலாமோ? ஆகவே நான் சொல்றேன் கேளுங்க, பாவத்தில் புத்தி சொல்லி பாவத்தின் தன்மையை விட பாவ செய்கிற பாவிட மனநிலைமை தேவனுக்கு மிக முக்கியம். ஆகவே என்ன இளமையிலிருந்து நீ விழுந்தா என்பதை நினைத்து மனம் தரும் சொல்லி ஆண்டவர் சொன்னார். நாம என்ன மனநிலைமையோடு ஒரு பாவத்தை செயல்படுறது தேவன் அறிவாரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது பார்க்க சொல்லட்டுமா? சோ எட்டாவது, எட்டாவது காரியம் பாவத்துக்கு விரோதமான போராட்டத்தை விட. ஒன்பதாவது, நல்ல பக்தி விருத்தி உண்டாகக்கூடிய புஸ்தகங்கள், சீடிகள், டிவிடி கெசட்டுகளை தயவு செய்து வாங்கி பாருங்க, கேளுங்க. எதை நாம கேட்கிறோம் என்பது முக்கியம் இல்லையா? என்னத்தை கேட்கிறோம்னு சொல்லி பாவஞ்சியை தூண்டுகிற காரியங்களை கேட்காமல் ஆண்டவருக்கென்று பரிசுத்தமா வாழக்கூடிய நல்ல இப்பதான் ஏராளம் பாட்டுகள் வருது. நல்ல பாட்டுகள், ஏராளம் பாட்டுகள் வருது. நல்ல டிவிடி இப்பதான் விஞ்ஞானம் வளர்ந்துருக்கு பாருங்க. நல்ல ஆவிக்குரிய புஸ்தகங்கள் இப்பதான் பைபிள் கொமெண்ட்ரி எல்லாம் வருது. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வீட்டில ஆவிக்குரிய புத்தகங்கள் இருக்கும். நல்ல ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் வாங்கி பாருங்க, படிங்க பாருங்க. சும்மா இருக்க நேரத்தில் கண்ட படங்கள் எல்லாம் பார்க்காம, சும்மா இருக்க நேரத்தில் கண்ணடங்களுக்கு தெரியாம, வீட்டில இருந்து ஆவிக்குரிய புத்தகங்களை படிச்சு மிஷனரிகளுடைய சரிதை, வாழ்க்கை சரிதை, ஜெபக்குமாரோட லைஃப் ஸ்டோரி வெளியில வந்திருக்குது. நான் சொல்லுவேன், ஒவ்வொரு தேவனுடைய ஊழியக்காரனும் அந்த புத்தகத்தை படிக்கணும். நம்ம சபையில இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரனும் ஊழியக்காரையும் அவர்கிட்ட அந்த லைஃப் ஸ்டோரியும் ஒவ்வொருத்தரும் ஒரு தடவை கட்டாயம் நீங்க படிக்கணும்னு ஆண்டவருக்கு அன்பாய் கேட்டுக்கலாம். தன் ஊழியத்தில் அவர் தான் பட்டு வந்த பாடுகள், அவர் கடந்து வந்த வழிகள், தேவன் அவரை நடத்தின விதங்கள், ஆண்டவர் அவரை பயன்படுத்துற காரியங்கள் நாம பார்க்கும் பொழுது நாம் எங்கே இருக்கிறோம் என்ன தோணுமார். ஒரு நாள் ஒன்று இருபது வரைக்கும் இருந்த வாசிச்சு முடிச்சு படுத்தேன். எனக்கு அருமை தேவன பிள்ளைகளை நல்ல ஆவிக்குரிய புத்தகங்களை படிங்க, வேத வசனங்களை, பைபிள் கமெண்டிகள், நல்ல சீடிகள், புஸ்தகங்களை வாங்கி படிச்சு அவைகளால் நம்முடைய இருதயத்தை நிரப்பி பக்தி விதரை. கடைசியாக பத்தாவதாக, தேவனுக்கு பயப்படு. படிங்க ரோபர்ஸ் நீதிமொழிகள் 16:6 படிங்க சீக்கிரம். 16:6 நீதிமொழிகள், 16:6 பத்தாவது காரியம் நீதிமொழிகள் 16:6.
கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிமித்தியாகும், கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் மனிதர் தீமையை விட்டு விலகுவார்கள்.
சோ கர்த்தருக்கு பயப்படுதால் மனுஷர்கள் தீமையை விட்டு விலகுவார்கள். சோ இதே வசனத்தை நீங்க 8:13 ப்ரோவர்ப்ஸ் நீதிமொழி 8:13 பாருங்க. சோ கர்த்தருக்கு பயப்படுற பயத்தினால் மனுஷர் தீமையை விட்டு பாவத்தை விட்டு விலகுவார். சோ பாவத்தை விட்டு விலக தேவனுக்கு பயப்படுற பயம் முக்கியம். சோ தேவனுக்கு பயப்படுற மனுஷன் பாவம் செய்ய மாட்டான். ஹலோ, தேவனுக்கு பயப்படுற மனுஷன் பாவம் செய்ய மாட்டான். பாவம் செய்யற மனுஷன் தேவனுக்கு பயப்படுமாட. சோ எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்வில் தேவனுக்கு பயப்படுற பயம் இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம பாவத்தை விட்டு நம்ம விலகி விடும். ஐயோ, எதை செய்தாலும் அவர் பார்க்கிறாரு. ஐயோ, எதை கதைச்சாலும் அவர் கேட்கிறாரு. ஆராதனை முடிஞ்ச பிற்பாடு என்னதான் இருந்து வசனத்தை கேட்டார். ஆராதனை முடிஞ்ச பிற்பாடு நம்ம என்னத்தெல்லாம் கதைக்கிறோம் யோசிப்பார். ஆராதனை முடிஞ்சு நாம ட்ரெயின்ல போய்க்கல, பஸ்ல போய்க்கல, டிராபில் போய்க்கல, கார்ல போய்க்க என்னத்தெல்லாம் நாம கதைக்கிறோம். நாம கேட்ட வார்த்தைகளுக்கும் நாம கதைக்கிற கதைகளுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நீங்களே யோசிச்சுப்பார். தேவன் அறிபார் இல்ல? அவ எனக்கு அருமான தேவன பிள்ளைகள், தேவனுக்கு பயப்படுற மனுஷன் கண்டதையெல்லாம் கதைக்க மாட்டான் தெரியுமா உங்களுக்கு? தேவனுக்கு பயப்படுற மனுஷன் எப்படி கதைக்க மாட்டான் தெரியுமில்ல உங்களுக்கு? ஆகவே நம்முடைய வாயின் வார்த்தைகளை குறித்து நம்ம கவனமா இருக்கணும். நம்முடைய வாயின் வார்த்தைகளால தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து நமக்கு தெரியாதவங்க எல்லாத்துக்களும் தலையை கொண்டு நாம ஆண்டுக்கு முன்பாக குற்றவாளிகள் ஆகாதபடி தயவு செய்து தேவனுக்கு பயப்படுற பயத்துல நம்ம வளரணும். அதற்காக ஆண்டவத்துல நம்ம மன்றாடும். கர்த்தருக்கு பயப்படுற பயம் அவருக்கு உகந்த வாசனையாக இருக்கும் என்று பைபிள் சொல்லுது. சோ ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாவத்துக்கு விலக்கி நம்மை பாதுகாத்துக் கொள்ள 10 வழிமுறைகளை, ஆலோசனைகளை, தேவனுடைய வசனங்களை நான் சொல்லியிருக்கிறேன். இவங்களை தயவு செய்து சிந்திங்க, சீதுக்கு பாருங்க. எப்படியாவது பாவத்துக்கு விலக்கி உங்களை காத்துக்கொள்ளுங்க. ஏன்னா பாவம் செய்தா நாம தேவனோடு ஐக்கியப்பட முடியாது, தேவனோடு உறவாட முடியாது, நம்முடைய செபத்துக்கு பதில் இருக்காது, ஆராதிக்கும் போது தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாது. நீ ஏதாவது உண்டு ஆண்டவருக்காக தான் செய்து சாகணும். ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று சாதிச்சு சாகணும். கர்த்தருக்காக எதையாவது ஒன்றை செஞ்சு ஆண்டவருக்காக வாழ்ந்து, ஆண்டவரே நான் உங்கள் அன்பு கூற ஏதாவது நான் உங்களுக்கு செய்யணும். உலகத்தில் உலகத்தவன் போல நானும் திண்டு குடிச்சு போட்டு மாட்டி வாங்கி வித்துட்டா சாகக்கூடாது. அன்றுவரை நான் அழியாத இந்த ராஜ்யத்தில் அன்றுவரை பொக்கிஷங்களை சேர்க்கிறவனாக இருக்கணும். அன்றுவரை என் பலம் அன்றுவரை என்னோடு சாகக்கூடாது. என் அறிவு, என் ஆற்றல் அன்றுவரை ஒன்றும் இல்லாமல் என்னோடு சாகக்கூடாது. எப்படியாவது உமக்கென்று ஏதாவது நான் உங்கள் அன்பு கூறப்பா. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ள நாம கடந்து வரணும். தேவன் நம்முடைய வாழ்வை எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு பயன்பட்டாடு ஜெபம் பண்ணுவோமா? எல்லோரும் வளர்ந்திருப்போம். ஸ்தோத்திரம்.